ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، فتعالى الله الملك الحق ولا تعجل بالقرآن من قبل أن يقضى إليك وحيه وقل رب زدني علما. அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் பேரருளால் அல்லாஹுக்கு மிக பிரியமான இடம் பள்ளிவாசல் என்று நபிகள் நாயகம் சொன்னாங்க. அவனுக்கு பிரியமான ஒரு இடத்தில் நாம் எல்லாம் கூடி அவனுக்கு மிக பிரியமான ஒன்றாகிய அவனுடைய மார்க்கத்தை, அவன் இறக்கிய திருமறை குர்ஆனின் ஒளியிலும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிமுறைகளிலும் தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கு கூடியிருக்கிறோம். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு தஆலா இவற்றை எல்லாம் தெரிந்து கொள்கிற வாய்ப்பை நமக்கு வழங்கியிருக்கிறானோ, அதை நம்ம வாழ்க்கையிலே கடைபிடித்து அதன்பால் பிற மக்களையும் அழைக்கின்ற நல்லவளாக அல்லாஹ் நம்ம எல்லாம் ஆக்கிவிடுவானாக. அன்பிற்குரிய சகோதரர்களே, இன்றைக்கு நம்மிடையிலே வருகிறது இருக்கிற இந்த மாதம் ஒவ்வொரு மாதத்தினை பிறக்கும் என்ன செய்வோட பேர வச்சிருப்பாங்க. அடுத்த மாசம் என்ன தெரியுமா, இல்லங்க, நம்ம என்ன சொல்லுவாங்க, மோதி ஆண்டவர் பிற, மொய்தீன் பெற, மொய்தியாண்டு பெற, மீராஷா பெற, அது என்ன ரஜபு, இப்படி எல்லாம் என்ன செய்ய நாட்டில் இப்படி பேர் வச்சுருக்கிறாங்க. நம்ம முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமிய மாதத்தினுடைய எண்ணிக்கை அந்த 12 மாதங்களை பற்றி கேட்டால் பெரும்போது மக்களுக்கு தெரியறதில்லை. மொஹரம், சஃபர், ரபீ லவல் சோசம் வச்சுக்கோங்க, பெரும்போது மக்களுக்கு தெரியறதில்லை. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம எதோட தொடர்பு இல்லை, நம்முடைய மார்க்கத்தினுடைய எல்லா விஷயங்களும் நம்ம தொடர்பு இல்லாமல் இருக்கிறோம். ஜனவரி பிப்ரவரி தெரிஞ்ச அளவுக்கு என்ன தெரியாது, மொஹரம் சஃபர் தெரியாது. ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனில் அல்லாஹ் இடத்துல 10வது அத்தியாயத்தில் 5வது சொல்லி காட்டும்போது, நான் அல்லாஹ் வந்து இந்த இல்லை 9வது அத்தியாயத்துடைய 36வது வசனம், 9வது அத்தியாயம் 36வது வசனம் என்ன சொல்கிறான்டா, வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாளிலிருந்து அல்லாஹ்விடத்தில் ஒரு வருடத்துடைய மாதிரி அடிக்கு 12. எப்போ வானமும் பூமியும் படைக்கப்பட்ட நாட்களிலிருந்து அவற்றில் 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதம் என்று சொல்றான். எப்ப இதே இப்ப இல்ல, எப்ப வானம் எல்லாம் படைச்சாரோ அன்னையிலிருந்தே வருஷத்திற்கு மாசத்திலிருந்து தான் 12 தான். அந்த 12 மாதங்கள் ஒரு 4 மாதம் கண்ணியத்துக்குரிய மாதம் சொல்லிட்டு என்ன தொடர்ந்து சொல்றான்டா, தாலிக்க தீனுல் ஹக்கா, இதுதான் உண்மையான ஒரு மார்க்கம். மாதங்களுடைய எண்ணிக்கை சொல்லும் போது அந்த மாநில எண்ணிக்கை சொல்லும்போது உண்மையாக தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம். ஏண்டா மார்க்க ரீதியாக தவறு சரி என்று தெரிந்து கொள்வதற்கு எது தேவை, குர்ஆனும் ஹதீஸ் தேவை. ஏன்னா குர்ஆன் இறங்கல வச்சுக்கணும் கற்பனை, என்னைக்கு குர்ஆன் இல்லை ரெண்டு கையில் நினைச்சுக்கிடுங்க, இருக்குது இல்லைன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா இஸ்லாத்தம் எப்படி கடைபிடிக்கிறது. குர்ஆன் இருக்கும்போதே எதை எடுத்தாலும் கருத்து வேறுபாடு, நம்மளை பற்றி மற்றவங்களும் என்ன செய்யலாம், இஸ்லாண்டாலே பெரிய பிரச்சனைக்குரிய மாதம் நினைக்கிற அளவுக்கு என்ன செய்யணும், அந்த கருத்து வேறுபாடு நினைச்சு விட்டான். அப்போ குர்ஆன் இன்ஷால்லா இந்த பயனுடைய இறுதியில் ஆண்களுக்கு 3 கேள்விகளும் சிறுவர்களுக்கு 2 கேள்வி கேட்கக்கூடாது, கொஞ்சம் கவனமாக அதை நேர்த்தி முடிச்சுக்கிட்டு தான் பேப்பர் நோட்டுக்கு குழந்தைங்கன்னா குறிச்சு வச்சுக்கலான்னு ஞாபகம் அதுக்கு தான் அடுத்து வரும்போது ஞாபகம். அப்போ இந்த மாத்து எண்ணிக்கை, அப்போ 12 மாதங்களில் 4 மாதங்கள் கண்ணியத்திற்குரிய மாதங்கள், அல்லாஹ்வினால் அது சங்கைப்படுத்தப்பட்ட மாதம். அந்த மாதங்களில் நீங்கள் அநியாயம் செய்து விடாதீர்கள். அப்போ 4 மாதம் சொன்னாலே தவிர, 12 மாதம் சொன்னாலே தவிர குரால் எது இல்லை, இது இல்லை. 12 மாதங்களுடைய பெயர்கள் இல்லை, கண்ணியத்திற்குரிய 4 மாதங்கிற பெயரும் இல்லை. இந்த காலத்து பார்த்தீங்கன்னா சிலவர் குரான் போதும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்கலாம். குரான் என்ன மொழி இருக்கிறது? அரபி தெரியாத மொழி. இந்த வேடிக்கைனா குரான் போதும்னு சொல்லக்கூடியவங்களுக்கு என்ன தெரியுது? இல்லை, அரபி தெரியுது இல்லை. அப்போ என்ன, யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே அதில் என்ன செய்வாங்க, அது முடிச்சுக்கிட்டு நாங்கள் குரான் அவள் குரான் அப்படின்னு சொல்லக்கூடியங்களா மக்கள் பார்க்குறோம். நீ ஒரே ஒரு கேள்வி, இப்போ வந்து 4 மாதம் நல்லா சங்கைக்குரிய மாதம் சொன்ன விஷயத்த குரான் மட்டும் போதும்னு சொல்கிறவங்க எங்கேருந்து ஆதாரம் கட்டணும்? மாற்றி விடுறீங்க. குரான் போதும்னு சொல்றவங்க ஹஜ் எடுக்க மாட்டாங்களே, அப்ப எங்க இருந்து காட்டணும்? குரான் காட்டணும். அப்ப 4 மாதங்கள் குரான்ல இல்ல, இந்த 4 மாதங்கிறது குரான்ல. அது மட்டும் இல்லைங்க, குரான்ல 5 நேரம் தொழுகை இல்லை. தொழுகையோட முக்கியமான வணக்கம் இந்த 5 நேர தொழுகையை பற்றி குரான்ல இல்லை. சிலர் என்ன, சில ஆயத்துக்களை சாலை மாலையாக இதுக்கு 5 நேரம் காட்டுதுன்னு சொன்னாலும் எந்த தொழுகைங்கிற பேர் இல்லை. அது எப்ப தொழுகணும், எப்படி தொழுகணும், இந்த விஷயம் எங்க இல்ல? குர்ஆன்ல இல்ல. அப்ப குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு என்ன இருக்காது, என்ன 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 சொல்ல முடியாது, எதையுமே ஆதாரமாக சொல்ல முடியாது. இஸ்லாமிய மார்க்க விஷயங்கள் எதையுமே அவங்களால் சொல்ல முடியாது. ஏன், குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் விளக்கமாக வாழ்ந்து வழிகாட்டியது யார் தான்? ரசூலுல்லாஹி. அதில் எந்த விஷயமாக இருந்தாலும் குர்ஆன் என்று சொல்லும் போதே நம்ம உள்ளத்தில் குர்ஆனை கவனம் படித்து வச்சுங்க. குர்ஆன் யாரும் படிக்கிறது இல்லை. குர்ஆனை படித்தா அந்த படிக்கக்கூடியவர்கிட்ட ஒரு உணர்வு ஏற்படும். என்ன உணவு ஏற்படும் சொல்லுங்க? படிச்சதுன்னு வருங்கிறீங்க, அது உங்களதானே, படிக்கல வராது. படிச்சுன்னு வச்சுக்கோங்க, உதாரணமா அலம் தர கைப்பு கம்பி அசாமில் நபியே, யானை படையிலே அல்லாஹ் என்ன செய்தான் இன்றைக்கு பார்க்கவில்லையா, எப்படி செய்தால் பார்க்கவில்லையா அல்லாஹ் கேட்குறான். இந்த ஆயுதத்தை நீ படிச்சுன்னு வச்சுங்களேன், அடுத்தது படிக்கிறீங்க, படித்து அவங்க உள்ளத்தில் என்ன உணர்வு ஏற்படும், ஆறு படித்து பாருங்க. படிக்கலாம் படித்து பாங்க, என்ன என்னது யானை படம்னா என்னது வருமராதா? ஒரு சம்பவம் சொல்லணும்னு சொல்ல வரலாறு சொல்கிறோம், வரலாறு அரகுரே சொன்ன யாரும் விடுவாங்களா? திருப்பி கேட்பாங்க, என்ன யானைப்படை பார்த்துனால கேட்டான்னு சொன்னீங்களா, அது யானைப்படை என்ன, அது எந்த ஆதம், அது வரலாறு என்ன, சம்பவம் என்னன்னு கேட்போம். கட்டாயம் கேட்போம்ல, கேட்க மாட்டீங்களா, கேட்பீங்க. அப்படி கேட்டால் குர்ஆன் மட்டும் போக சொல்றவங்க எங்க இந்த ஆதாரம் காட்டணும்? குர்ஆன் குர்ஆன்ல இல்லை. அபூல் அவனுடைய ரெண்டு கையும் நாசமாகட்டும் ஒரு அத்தியாயம் தெரியுமில்ல, என்ன வசனம், என்ன வசனம், தப்பத்தி தான் அபீல் ஆகுது, அபூல் அவன் ரெண்டு கையும் நாசமாகட்டும். இப்படி படிச்சீங்கண்டா அபூல் அவன்டா யாரு, அவன் ரெண்டு கையும் நாசமாக சொல்றதுக்கு என்ன காரணம், கட்டாய வசதி என்ன ஏற்படும்? நமக்கு ஒரு தெரியாட்ட கூட என்ன செய்வோம், தெரிஞ்சால் கட்டளை போயிடும் அப்படிதானே. இப்போ நம்ம வெளிநாட்டுக்கு வந்திருக்கோம், யாருக்கும் அரபு தெரியுமா? அரபு நாட்டுக்கு வரக்கூடிய பார்த்தீங்கன்னா 90% வந்து அரபு தெரியாது. அரபு தெரியாட்டாலும் இங்கே வந்துட்டோம், எப்படி வந்தோம், சும்மா வந்துட முடியுமா, எப்படியாவது எழுதி கேட்டு கேட்டு வந்துட்டோம் என்ன. அப்போ என்ன, நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சோன்னா அதை செயல்படுத்துறது ரொம்ப, அதுக்கு எங்கெங்கே போகணும், எப்படி வரணும், இது உலகத்தையும் எல்லாம் செய்திருவோம். நீங்கள் குர்ஆனில் அபூல் அப்படி ரெண்டு கை நாசம் ஆட்டும் படித்தா என்ன என்ன வரும், அபூல் அப்படின் யார், அவர் ரெண்டு கை நாசம் ஆட்டுன்னு சொல்கிறான் அல்லா என்று படித்தவன உள்ளது என்ன உணர்வு, அவன் யார், அவன் கையை நாசம் ஆட்டு சொன்னான். அப்போ அதுக்கு ஏதாவது பின் அது ஒரு நிகழ்ச்சி இருக்கணும். அப்போ அந்த நிகழ்ச்சியை தேடி பார்த்தா எங்கே இருக்காது, குர்ஆனில் இல்லை. இப்படி அடுக்கடுக்காக நம்ம ஏராளமான கேள்வி வச்சோம்னு சொன்னால் குர்ஆனில் என்ன கிடையாது, குர்ஆனுக்கு நான் சொல்லக்கூடிய எல்லா விளக்கம் இல்லை. அப்போ குர்ஆன் முழுமை இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வி வரும். குர்ஆன் முழுமையாக முழுமை இல்லையா, இல்லை. குர்ஆன் மட்டும் முழுமை கிடையாது. ஏன்னா அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாரு, துபையில் நாசி நுஸில இலை, உமக்கு இதை இறக்கப்பட்டிருக்கு, இதை விளக்கிச் சொல்வதற்காகத்தான் இந்த குர்ஆன் தந்திருக்கிறேன். அப்போ குர்ஆனுடைய விளக்கம் சேர்ந்த குர்ஆன் குர்ஆன் முழுமை தான். எப்படி முழுமை, அந்த குர்ஆனில் ஏற்படுகிற எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு யார் சொன்னா, சுயமாக சொன்னாங்க இல்லை, அல்லாஹ் சொல்லி கூட சொன்னாங்க. அதனால இந்த மாதிரி நிறைய செய்திகள் படித்து பார்த்து சொன்னால் முஸ்லீம் சமுதாயம் நம்முடைய மக்களை பொறுத்த வரைக்கும் இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்காக அதனுடைய அடிப்படையாக இருக்கிற குரானையும் ஹதீஸையும் நம்ம மனுஷர்கள் படிக்கல. அது முக்கியமான ஒரு காலைனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய நாடு, அரபு நாடு. அரபு நாடுகள் எல்லாம் படிக்க போறவங்களுக்கு என்ன எதை படிப்பாங்க? அரபி கட்டாயம் படிப்பாங்க. அப்ப அரபியை படிச்சுட்டா அந்த எது தெரிஞ்சிடும்? குரான் ஹதீஸ் தெரிஞ்சிடும். அரபி படிச்சு விளங்கிக்கலாம். அந்த வாய்ப்பு அவங்களுக்கு இருக்குது. நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் அரபு படிக்கணும்னு நினைச்சா அதுக்கு தனியாக ஒரு கல்லூரி போகணும், மற்ற படிக்க நினைச்சா அவங்க தனியாக கல்லூரி போகணும். அப்போ மற்ற மக்கள் உலக ரீதியான உலக கல்வி படிக்கக்கூடியவங்க என்ன வாய்ப்பு இல்லாமல் போயிருது? மார்க்கத்தை படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போயிருது. மார்க்கத்தை படிக்க போறோன்னு சொல்றவங்களுக்கு என்ன உலக கல்வி இல்லாமல் போயிடுது. அதனால நாட்டில் வந்து ரெண்டும் சம்பந்தம் இல்லாமே இருப்பாங்க. உலமாக்கள் சொல்லக்கூடியவங்களுக்கும் இந்த மாதிரி மக்களுக்கு பற்றியில் ஒரு தாழ் மறப்பாங்க. இவருக்கு அவர்கிட்ட பேச குச்சு பாருங்க, அவர்கிட்ட பேச குச்சு போடுவாங்க. அப்போ இப்படியே நம்ம தலைமுறை தலைமை வளர்ந்துட்டோம். அப்போ என்னென்னா இந்த மார்க்க கல்வி எவ்வளோ அவசியம் என்பது நமக்கு தெரியாதனால என்ன முக்கியமான காரணம் சொன்னால், இப்போ டாக்டர் படித்த உடனே கிடைக்குது, நிறைய சம்பளத்தோடு வேலை கிடைக்குது. அப்படி தானே? எத்தனை வருஷம் இன்னும் சொல்ல மாட்டேங்க டாக்டர்? எத்தனை வருஷம்? அஞ்சு வருஷம். இன்ஜினியர் அஞ்சு வருஷம் இருக்குது, நாலு வருஷம் இருக்குது, மூணு பழமா இருக்குது. ஆறு வருஷம் எத்தனை வருஷம் தெரியுமா? ஏழு வருஷம். அப்போ ஏழு வருஷத்து மக்கள் படிக்கிறது பார்த்திக்கிட்டால் யாருக்கு உதவாக்கறைகள், வசதி இல்லாதவங்க. ஏன்னா உலக கல்வி படிப்பார், உலக கல்வி படிக்க தெரியாமலாம் பண்ணுவேன் வசாச்சு அப்படியே சொல்லுவாங்க. எந்த அளவுக்குண்டா முன்னாள் வேதனைப்படுவேன். நம்ம விடும்போது நான் வந்து 73 முடிச்சது எடுத்தே ஓதுக்கு போயிட்டேன். நீங்கள் அப்படி படித்தவங்க டக்கு டீச்சராக போக முடியுமா? என்ன செய்யணும்? டீச்சர் ட்ரெயினிங் தனியாக படிக்கணும். எங்களுக்கு ட்ரெயினெலாம் ஒன்றும் கிடையாது. ஓதி முடிச்ச மறு வருஷமே என்ன மறுமாதம் ஷவ்வா ஷாபாலில் முடிச்சு ஷவ்வாலில் முடிச்சு உஸ்தாதா போயிடுச்சு. அன்னையிலேருந்து இன்னும் உஸ்தாந்து படிச்சு கொடுத்தே இருக்கிறவங்களேன். நம்மள்ட்ட வந்து மசாலா விட்டு வருவாங்க. நம்ம ஒரு கிட்ட இந்த பையன் படிக்க வர மாட்டேங்குது, என்ன வச்சு இவனை பார்த்துக்கிட்டு. அப்போ என்னென்னா இந்த கல்வியை பற்றி மக்களுக்கு மத்தியில் சரியான ஒரு புரிந்துணர்வு இல்லை. இன்னொரு காலம் என்ன, அரபி படித்து வந்துட்டு வச்சுங்க, நம்ம நாட்டில் எதாவது நல்ல வாய்ப்பு இருக்குதா? இல்லை. அப்போ படிக்காமல் போகிற முக்கியமான காரணம் அதுவும் கூட. அந்த கல்வியை படிக்கிறதுனால என்ன நம்ம நாட்டில் வாய்ப்பு இருக்குது? எல்லாரும் அடிக்கடி சொல்லுவேன், எந்த கல்வி பார்த்தாலும் அந்த கல்வியை படித்தவர்களை பரிசோதிப்பா இருக்கு. அவங்கள வந்து பயிற்சி எடுத்து யார் வருவான்? ஒரு டாக்டர் வந்து அவர் நல்ல நல்ல படிச்சுக்கா இன்டர்வியூ பண்ணது யார் வருவான்? மாட்டாங்களா? கிடையாது. அப்படிலாம் இருக்க இருந்தாலும் அடுத்து சொல்லிட்டு போயிடுறேன். ஆனால் ஒரு ஒரு பட்டப்படிப்பு உள்ளவங்களுக்கு இது இருக்குல்ல, இன்டர்வியூ இன்னும் நடத்துவாங்கல்ல, நடத்த மாட்டாங்களோ? நான் கேள்வி இன்டர்வியூன்னு கேள்விப்பட்டிருக்கேன் இல்லையா? போன மாதிரி பார்த்தா வார்க்கத்துக்கு அவரு சம்பந்தமே இருக்காரு. பேசி பார்த்தாலே பயப்படுது. அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? அதிர்த்து என்ன எங்கூர் என்ன தெரியுங்களா? நீங்கள் சம்பளத்துலாம் கவலைப்படாதீங்க, ஹயாத் மூத்து நிறைய இருக்கு. அப்போ நிறைய பேர் சாவாங்க, நிறைய பிழைப்பாங்க, அவங்களுக்கு சாப்பாடு கிடச்சிடும். சம்பளத்தில் கவலைப்படாது, இப்படி தான் சொல்லி சேர்ப்பாங்க. எங்கேயெல்லாம் சொல்லி பார்த்தேன் அங்கேயா ஓதுங்க. மனசால ஒரு இளவு பார்த்தேன் சொல்லி கொடுக்கல. இவன் ஓர ஊரம் என்ன பார்த்தியா நடந்து பூரியா பார்த்தியா வரைக்கும் இருக்குது. சூரத்தை பார்த்தியா ஒன்று தான் குரானில் இருக்குது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தி டிசைன் பார்த்தியாவா இருக்குது. அப்போ இவ்வளோ ஒரு துப்பாக்கி பாருங்கள். அப்போ என்ன இது காரணம் சொன்னால், நம்ம இந்த அரபு கல்வியினுடைய இஸ்லாமிய கல்வியுடைய மகத்துவம் என்னென்னு மக்களுக்கு தெரியாமல் போச்சு. இந்த நாடாக தான் தெரிஞ்சிருக்கும். அதனால் நம்ம என்ன படிக்க வாய்ப்பு பெறலை. அப்போ இஸ்லாமிய கல்வி முக்கியமான நோக்கம் என்ன? என்ன நோக்கம்? விலை மதிக்க முடியாத சொல்லுங்க, ஒரு ஆள் வித்தியாசம் சொன்னேன் நான். சொர்க்கம். இஸ்லாமிய கல்வி படிக்க நோக்கம் என்ன? விலை மதிக்க முடியாத சொர்க்கம். ஏன்னா உலகத்தில் உள்ள எதுக்கும் ஒரு விலை இருக்குது. ஆனால் சொர்க்கம் ஒன்று என்ன விலை மதிக்க முடியாத ஒன்று. ஏண்டா இங்கே எந்த பொருளையும் என்ன செய்திடலாம்? வாங்கிடலாம். வாங்கிறது என்ன தேவை? அதுக்குரிய பொருள் தேவை. அந்த பொருளை கஷ்டப்பட்டு சம்பாத்தியம் பண்ணால் என்ன செய்யலாம்? வாங்கிடலாம். ஆனால் நீ அப்போ கஷ்டப்பட்டால் தான் அதுக்கு என்ன நம்ம வாங்க முடியும். சொர்க்கத்தில் அது இல்லை. அல்லாஹ் சொன்ன வலக்கும் ஃபீஹா மா தஸ்தஹி அன்ஃபுஸுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். சொர்க்கம் என்பது உங்களுடைய மனதில் என்னவெல்லாம் விரும்புகிறீர்களோ அத்தனை கிடைக்கிற இடம். அது மட்டுமல்ல, சொர்க்கத்துக்கு ஒரு பேர் தாருஸ்ஸலாம். சலாம் என்னது? சலாம் சலாம் ஆரோக்கியம் அமைதி. அவ ஆரோக்கியமான வீடுன்னு பேர் எதுக்குள்ள சொர்க்கத்துக்கு? உலகத்துல தாருசலாமே இல்லை, ஆரோக்கியமான வீடு எங்கே இருக்காது? எங்கேயாவது சிக்கல் இருக்கு, எவ்வளவு பெரிய வணக்கான இருந்தாலும், எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பு இருந்தாலும், எவ்வளவு பெரிய அதிகாரியாக இருந்தாலும், அங்கெல்லாம் ஒரு மன குறைவு இருந்துட்டே இருக்கும். ஏதாவது சூழல் இருக்கும். அது மட்டும் இல்ல, பதவி கூட கூட வசதி வாய்ப்பு கூட கூட அவங்கெல்லாம் சாதாரண ஆள் மாதிரி என்ன செய்ய முடியாது, போக முடியாது, வர முடியாது. அப்படித்தானே நாட்டு பிரதமர் டக்குன்னு எடுத்து போக முடியுமா? முதலமைச்சர் வீடு வரா, அவர் போகிறதுக்கு வந்து வழியெல்லாம் செய்ய வேண்டிய செக் பண்ண வேண்டியது, பெரிய பாதை பண்ண வேண்டியது. அப்போ அவன் சொன்னபடி வர வேண்டிய வரலாம், வரமாட்டான். இன்னைக்கு கேன்சல், முதல்வருடைய பயணம் கேன்சல், ஏன்னா அங்கே பெரிய பிரச்சனை இருக்கான். அப்போ அவனுடைய பதவிகளும் வாய்ப்புகளும் கூட கூட அவனுக்கு பிரச்சனை கூடிக்கிட்டே இருக்கு. ஆனால் தாருசலாம்ங்கிறது ஆரோக்கியமான வீடு. அப்படின்னு அர்த்தம், என்ன நினைச்சாலும் நினைச்ச இடத்துல கிடைக்கும். சொர்க்கத்தில் என்ன செய்ய வேண்டிய, எந்த கஷ்டப்பட்டு போக வேண்டிய, ஒரு இடத்துல உட்காந்துருக்கான், எனக்கு வந்த நல்ல ஒரு ஆப்பிள் கடுமையாக அடிக்கூடாது, சுமாராக அடிக்கணும் நினைச்சா அதே மாதிரி ஆப்பிள் இருக்கு. அது கட் பண்ணி அப்படியே ஒவ்வொரு துண்டாக வாயில் விட நினச்சிங்க, அப்படியே வந்து விடும். உலகத்தையும் நடக்குமா? அப்போ எதுவாக இருந்தாலும் துன்யாவில் நாம சிரமப்பட்டு தான் அதை தேடி கஷ்டப்பட்டு போயிடுக்கணும். ஆனால் சொர்க்கம் என்பது கஷ்டமில்லாத வாழ்க்கை, உழைப்பிற்கான ஊதியம் கிடைக்கக்கூடிய இடம். அப்ப ரசூலுல்லாஹ் சொர்க்கமா சொன்னாங்க, எந்த ஒரு மனிதனுடைய கண்ணும் கண்டிராத, எந்த காதும் கேட்டிராத, எந்த உள்ளத்தினாலும் கற்பனை செய்து கண்டுபிடிக்க முடியாத ஒரு சொர்க்க ஒரு பாக்கியம் தான் இது சொர்க்கம். எப்படி? எந்த கண்ணும் கண்டிராத, எந்த காதுகளும் கேட்டிராத, எந்த உள்ளத்தாலும் அதை கற்பனை செய்து விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சுபக சோபோகன் பாக்கியம் தான் இது சொர்க்க பாக்கியம். அப்ப அந்த பாக்கியத்தை பெறுவதற்கு நமக்கு அல்லாஹ் இந்த மாதிரி திருமறை குர்ஆன் இருக்கிறான், அதிகாரி தந்திருக்கு. அதனால நான் கொஞ்சம் கௌரவமாக படிக்கணும். அப்போ மக்களுடைய நிலைமை எப்படி ஆகிப்போச்சு? இந்த மாதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் என்ன வச்சுக்கிறாங்க, மூழுது மாதம். அப்போ அந்த அளவுக்கு மூழுது என்பது அவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்கு இஸ்லாத்தில். அதெல்லாம் நம்மளே நம்ம சொல்லக்கூடிய சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் வந்து வழிகட்டவங்க, ஏன்னா மூழுது இல்லைன்ட்டாங்க. அப்போ மார்க்கெட் எது இல்லையோ அது இல்லைன்னு சொல்லுங்க, பேர் என்னது, வழிகட்டவன். அப்போ இஸ்லாம் எதையெல்லாம் இல்லை என்று சொல்லியிருக்கிறதோ அதை சொல்லக்கூடியவர்களுக்கு பேர் என்னதே, வழிகட்டவன். அப்போ அந்த அளவுக்கு சொல்றது என்ன காரணம், அவங்க மார்க்கு மென்று வேறு எதுவும் விளங்கி வச்சுக்கிறான். அதனால சகோதரர்களே, நாம் நம்முடைய மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்கு அடிப்படை என்பது குர்ஆன் ஹதீஸ் தான். இஸ்லாம் பாருங்க, மார்க்கு தீன் எல்லாம் சொல்றான் குர்ஆன்ல. தீன் என்று சொன்ன அர்த்தம் வழி, மார்க்கம். நம்ம என்ன சொல்றோம், இஸ்லாமிய மார்க்கம், மதம்னு சொல்றது இல்லை. பசங்க எழுதி போட்டுருக்கான், என்ன எழுதி போட்டுருக்கான், ஒவ்வொரு ஊருக்கு போன இடத்துல என்ன எழுதி போட்டுருப்பான், இந்த மார்க்கமாக செல்ல முடியும், இந்த மார்க்கம் செல்ல எழுதிப்பட்டிருப்போம். அப்போ வழிதான் இஸ்லாம் என்பது, ஆண்டவன் யார், படைத்தவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு ரூட், வழி. அப்போ அந்த வழியை நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு தரப்பட்ட புத்தகம் தான், பாட புத்தகம் தான் என்னது, குர்ஆன். அந்த குர்ஆனுடைய விளக்கம் தான் ஹதீஸ். அப்போ இந்த ரெண்டையும் நம்ம வாழ்க்கையில் கட்டாயம் படிக்கிறோம். அடுத்த தலைப்பாசன பேசுகிறேன். இது தெரியாதுன்னா என்ன ஆயிடுச்சு, எதை செய்து சொர்க்கம் போக வேண்டுமோ அந்த மாதிரி சொர்க்கத்தை பெறுவதற்கு நேரத்தையும் காசையும் வணக்கம் என்றால் பெயரை செலவழித்து நரகத்துக்கு போகிறாங்க மக்கள். இவ்வளோ வேலை பாருங்க, இப்போ யாராவது ஓது வரவங்க நரகம் தெரிஞ்சு வர்றாங்க, நரகத்துக்கு போனா சொல்றாங்க, இல்லை என்ன சொல்கிறாங்க, சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால தான் நம்மளை கூட குறை சொல்கிறாங்க, இவங்கெல்லாம் வழிகிட்டவங்க, மூழ்கு வைப்பான் சொல்கிறாங்க, பாத்தியம் வைப்பான் சொல்கிறாங்க, அப்போ இவங்கெல்லாம் நசு மதிக்காதவங்க என்று இப்படி நம்மை குறை சொல்றதுக்கு காரணம் அவங்க சொர்க்கத்துக்கு போகிற வழின்னு தவறாக புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், அல்லாஹ் முக்கியமாக குர்ஆனில் சொல்கிறான் ஒரு விஷயம். நீ குர்ஆன் படித்து பார்த்தீங்கன்னா குர்ஆனில் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் அல்லாஹ் நபியை பார்த்து எனக்கு அதிகமாக கேள்வி கொடுக்குறான். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், என்னிடத்தில் அதிகமாக கேள்வி சொல்ல விஷயம் ஒரே விஷயம் தான். அப்போ அல்லாஹ் எதை அதிகமாக கேட்க சொன்னாலும் அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கேட்பாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய ஏவலை கட்டாயம் முதல் முதல் செய்யக்கூடிய ஆள் யார், ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். இந்த இஸ்லாத்தில் ஒரு மிக சிறப்பான அம்சம் என்னென்னா, அல்லாஹ் யாரை தலைவராக வழிகாட்டி ஏற்றிருக்கிறானோ அவர் அல்லாஹ்வுடைய சட்டத்தை கடைபிடிப்பதில் முன்மாதிரியாளர்கள், முதன்மையாளர்கள். அல்லாஹ் சொல்ற குல் இன்னி உமிர்த்து அன்ன கூற அவ்வள மன்னசலம், நான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை செயல்படுத்தக்கூடிய முதன்மையாக இருக்கும்படி எனக்கு அல்லாஹ் ஏவியிருக்கிறான். அப்ப எந்த ஒரு நன்மையையும் செய்வதாக இருந்தால் முதல்ல யார் செய்திருப்பா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த ஒரு தீமையை செய்யக்கூடாத தடுத்திருந்தால் தீமை யார் முதல்ல விட்டுருப்பா, ரசூல் விட்டுருவாங்க. அப்போ குர்ஆன் நல்ல கவனி, குர்ஆன் மூலமாக அல்லாஹ் ஒரே ஒரு செய்தி மட்டும் தான் என்னிடத்து அதிகமாக கேட்டு பெற வேண்டும் நல்லா சொல்லி கொடுத்துருக்கான். அது 20:112 வசனம், 20 அத்தியாயத்தினுடைய 12 அத்தியாயம், 20 அத்தியாயம் 112 வசனம் சொல்லிருக்காங்க. என்ன சொல்கிறாங்களா, சத்தியமான ஆட்சி அதிகாரம் மிக்க அல்லாஹ்வே உயர்ந்தவன். சத்தியமான ஆட்சி, உண்மையான ஆட்சி யாருக்கு இருக்கிறதோ அந்த அல்லாஹ் தான் உயர்ந்தவன். உலகத்தில் இருக்கிற ஆட்சி அதிகாரம் எல்லாமே என்ன கிடையாது, நிரந்தரம் இல்லை. நிரந்தரம் இல்லைன்னு சொல்றதை விட நம்ம நாட்டில் எந்த அளவு கேவலம் போச்சு, முதல் அமைச்சர் இருக்கிறவன் அடுத்த அமைச்சர் வந்து முதலமைச்சர் யாரை மாறிடுறான், திருடனை மாறிடுறான், அவன் அரசு பண்ணுறான். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால் எங்கே பார்த்தாலும் அரசு மிக்க மாதிரி யாருக்கு, மந்திரிகளுக்கு. அப்போ அவ்வளோ மந்திரி என்ன செய்யிருக்கிறான், அந்த ஜெயிலுக்கு போகிற அளவு வேலை செய்யிருக்கிறான். அப்போ இந்த மாதிரி ஆட்சிகள்லாம் போலியான ஆட்சிகள், நிம்மதியற்ற ஆட்சிகள், என்ன வெறும் ஆசை காட்டி மோசம் செய்யக்கூடிய ஆட்சி. ஆனால் சத்தியமான உண்மையான நிலையான ஆட்சியை கையில் வச்சுட்டு அல்லாஹ் தான். ஆக அந்த அல்லாஹ் உயர்ந்ததாக சொல்லிட்டு அல்லாஹ் தாஜல் நபியை சொல்ற, நபியை நீங்கள் அவசரப்படாதீங்க, பில் குர்ஆன், குர்ஆனை படிக்கும் நீங்கள் அவசரப்படாதீர்கள். மின் கபிலி ஐயுதா இணைக்க வகியு, அந்த குர்ஆன் என்ற வகி அந்த செய்தி உனக்கு முழுமையாக தரப்படுவதற்கு முன்னால் நீங்கள் அவசரப்படாதீர்கள். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய தெரியாது, என்ன செய்ய தெரியாது, படிக்க தெரியாது, பார்த்து படிக்க தெரியாது. அவள் பார்த்து படிக்க தெரியாது ஏதாவது செய்தி சொன்னால் அதை என்ன செய்வாங்க, வேகமாக கவனிப்பாங்க. ஏன்னா என்ன செய்ய முடியாது, எழுதி வைக்க முடியாதுல்ல. அதனால நம்ம சின்ன பிள்ளைகள் கடைக்கு போகும் ஏதாவது சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க, எழுதி போகிறோம், எழுதி தெரியாதுங்கிற எட்டு போகிறோம், எழுதி எப்படியும் படிப்பீங்க, சொல்லிட்டே போவீங்க, அங்கே போய் மறந்து திரும்பி வந்துருவீங்க. அப்போ என்ன ஒன்று எழுத தெரியாட்டி போனால் அது திரும்ப திரும்ப சொல்லி நம்மளும் போய் நாம் நீங்களா போகிறது, நாம் சொல்லிட்டே போவேன், அங்கே போய் மறந்த திரும்பிட்டு வர வேண்டியதான். அப்போ எழுதுறது தெரியாது, எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு விஷயம் அவசரமாக ஒன்று செய்ய வேகமாக சொல்லிகிட்டே இருக்கணுங்கிற எண்ணம் வரும். அது மாதிரி சொல்லலாம் செய்தான், அதை அப்படிலாம் செய்ய வேண்டான்ட்டான்லாம். குர்ஆனுக்கு அல்லாஹ் கொடுத்த மிகப்பெரிய ஒரு அங்கீகாரம் என்னது, இந்த குர்ஆனை நான் சொல்லித்தரும்போது அவசரப்பட்டு நாக்கி அசைக்க வேண்டாம், ஏனென்றால் அதை பாதுகாத்து படித்து தருவது என்னுடைய பொறுப்புண்டான்லாம். அல்லாஹ் எதிர்க்காத பொறுப்புக்கு பிரச்சனை வராது. என்ன சொல்ல, அல்லாஹ் நிச்சயமாக இந்த குர்ஆனை நாமே பாதுகாத்திருக்கிறோம் அப்படிங்கிறான், நாமே இறக்கிருக்கிறோம், அதை நாமே பாதுகாத்து வைத்திருக்கிறோம், அதனை அவசரப்பட்டு படிக்க வேண்டாம்னு சொல்லிட்டான். அதோட அவசரம் படிக்கிறேன், அதுக்கு முந்தைய அவசரமாக படித்தான். அப்போ அதனால தான் இன்றைக்கு பாருங்க, சுபஹானல்லாஹ், உலகத்திலேயே எந்த வேறு கருத்து வேறுபாடு இல்லாமல் உலகம் முழுவதற்கும் உள்ள மக்கள் மொழியால் நாடால் இனத்தால் வேறு வேறாக இருந்தாலும் குர்ஆனை படிக்கிற சிறு மட்டும் இருக்கிறாங்க ஒரே மாதிரி. இது ஒரு அதிசயங்க, உலகத்தில் எல்லா நாட்டவர்களும் இந்த குர்ஆனை படிக்கும்போது சரியாக அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன் என்ற ஒரு தமிழ்நாட்டில் சொன்னால் அது அமெரிக்காவுக்கு சொல்லுவான், ரஷ்யாவுக்கு சொல்லுவான், இது உலகத்தில் எல்லா நாட்டிலும் இதை தான் சொல்லுவான். மாற்றமாக சொல்கிறது இல்லை, இப்படி ஒரு நூல் கிடையாது நம்ம, இது ஒரு பெரிய அதிசயம், இதை சொன்னால் நீங்கள் போதும், உலகத்தில் இப்படி ஒரு நூல் இல்லை. ஏன் இதை இப்படி ஏன் இல்லை, இந்த நூல் யாருக்குரியது, அல்லாஹ்வுக்கு, அவரே அதை பாதுகாத்து வச்சுருக்கீங்க. இந்த மிஸ்ரீலாம் பேசும் மௌகூத் அப்படித்தானே, மௌகூத் அப்படின்னு கேட்பான், எப்படி கேட்கறது இல்லை மௌஜூத். ஆனால் குர்ஆன் வந்து யார் இல்லை, நாம நூதியா ஜும்மா இல்லா சொல்ல இல்லா சார் வந்து கும்மான்னு சொல்ல மாட்டான், எப்படி படிப்பான், ஜும்மான படிப்பான். அப்போ குர்ஆனை படிக்கவும் சரியாக படிக்கிறான். அப்போ இந்த குர்ஆன் ஒளி வடிவில் வந்து இந்த நம்ம சமீபத்தின நாட்டில் பார்த்தீங்கன்னா குர்ஆனில் எழுத்து பிழை அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. குர்ஆன் எப்படி இறங்கலை, அதனால எந்த பிரச்சனைக்கும் வேலை இல்லை. எழுத்து பிழைங்கிறதே தவறான வாதம். என்ன நீங்க பாருங்க, எல்லாரும் ஒரு கேள்விக்கிறேன், நீ குர்ஆன் ஓ தெரிஞ்சவங்க சொல்லுங்க, சலாத்ங்கிறதுக்கு ஸ்பெல்லிங் சொல்லுங்க, சலாத் அரபில யாரோ ஒரு ஆள் சொல்லுங்க, சாது லாம் தே சலாத் சலாத் சாது
சலாத்
சலாத்
சலாத் சாது அலிஃப் சாது
வேற வேற சாது லாம் அப்புறம் சாது லாம் அலிமுத்தே வேற சொல்லு, வேற வேற என்ன தெரியுமா, மாற்றம் யாருக்கா தெரியுமா, தம்பி கை ஊத்துனியா சொல்ல முடியும் இல்லையா, எங்க பகுதி தானே கை ஊத்துன இல்லையா, வேற யாருக்கா இந்த மாற்று கருத்துக்கா அலி அசலா விடுங்க சலாத் இல்ல இல்ல இல்ல, நீங்க குர்ஆன் பத்தி அப்படி இருக்காது. நீ நாளைக்கு இப்போ போய் குர்ஆன் போதி பிடிச்சி எடுத்து பாருங்க, சாது லாமு வாவு சாது லாமு வாவு தே. அது மாதிரி ஜக்காத் பார்த்தீங்கன்னா சாது கா ஜே காஃப் அலிப் இருக்காது, ஜே காஃப் வாவு. அரபுல ஒரு எழுத்துக்கு முன்னால் வா வா வந்தா லம் வந்துடும், ஜகூத் சலூத் அப்படின்னு படிப்பாங்க. ஆனா உலகத்துல ஒரு ஆள் படிச்சதே இல்லை, யாருமே தெரியல வரல. நல்ல ஒரு ஹாபில் இருக்காவில் ஹாபில் அப்துல் பையன், பிரபல் பையன் தான். அவனை கண்டு அவனும் அவன் வந்து ஹாபில் குரல் அழகாக ஓதுறான். தம்பி சலாத்து சொல்லி சொல்ல சாது லாம் அழிக்கு தேடிட்டான். இதுதான் இருக்கும். அப்புறம் குரானை பார்த்து படித்து மனப்பாட வேற பண்ணிட்டான். என்ன தெரியல அவனுக்கு, பாவம் தெரியல. என்னுடைய இந்த 60 வயசில் நாகூர் பையனும் 3 பேருந்து ஓத வந்தாரோ, அது 2 பையனும் கேட்டாங்க என்ன இதில் வாவு இருக்கிறீங்க அழி வச்சு விட்றீங்கன்னு. அவன் கவனிச்சிருக்கான், இதுவரைக்கும் என் வயசில் சர்வீஸில் கேட்டதே இல்லை. அந்த ஒரு பையன் தான் ரெண்டு பையன் தான் கேட்டிருக்கான். அப்போ திரும்ப அவன் நினச்சி விடுப்போம், அது வாவாக இருந்தாலும் எப்படி தான் படிக்கணும், சலாத்துன்னு படிக்கணும். அப்ப இவ்வளவு காலத்தில் வாழ்ந்த எந்த ஒரு சமூகத்திலையும் இந்த அறிவா படிக்கணுமா அறிவு வாழ்ந்த கேள்வியே வரவில்லை. அப்படி ஒரு கேள்வி வந்தாலே என்னது, அது பிதாத், தேவையில்லாத கேள்வி. சமூகத்தில் பிரச்சனை எடுத்துக்கொள்ள கேள்வி. ஏன் பாருங்க, ரத்தம், அதுக்கு ஸ்பெல்லிங் என்னது, யாரா என்ன ரத்தத்தில் இரத்தம் எழுதணும், ஈ எழுத வேண்டாம், ரத்தம் எழுதினா தப்பு போட்டுரும். அதானே தமிழ்ல இரத்தம் எழுதுறோம், அதான சொல்லும் போது இரத்தம் யாரும் சொல்றது இல்லை, ரத்தம் வந்து சொல்றோம். அது மாதிரி இங்கிலீஷ் நைஃப் கே போட்டு எழுதுவீங்க, அப்படிதானே சொல்லும் எப்படி சொல்லுவீங்க, நைஃப். ஏன்னா கே காண தேவையில்லாமே கே போட்டு எழுதணும், இப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? அப்போ ஒரு ஒளி என்பது அந்த மொழியை எப்படி உருவாக்குனாங்களோ அதுதான் சரி. அங்கே போய் உங்களை சேர்த்துக்கிட்டே நான்லாம் வந்து சொல்கிறேன், படிக்கிறதா சும்மா படிச்சுட்டு இருக்கும்போது ஸ்டேஷன் ஸ்டேட்டன் தான் படித்தேன், எஸ்டி ஏடி ஐஓ இதான் வருது. அப்போ ஸ்டேட்டன் தான் படித்தேன், அப்படி கூட அப்போ ஸ்டேஷன் ஏன் அப்படி விடணும், டி தான் இருக்கின்றேன், அதனால இப்படி தான் படிக்கணும். அப்போ ஒரு மொழி என்பது அந்த மொழி எப்படி அமைக்கப்பட்டு அப்படி படித்தா தான் சரி. அது நான் என் சிஷ்டத்துக்கு எழுதினா தப்பாக பண்ணுறது தானே. அப்போ யாராக இருந்தாலும் அவங்கவுங்க படித்து கொடுக்குற மாதிரி படிச்சுட்டே போயிடுவாங்க. இதில் போய்கிட்டு என்ன இது தவறாக இருக்குது என்று சொன்னால் அவன் தான் தவறு. அப்போ இந்த குரானை பொறுத்த வரைக்கும் எந்த வடிவில் இறங்கலை. இப்போ குரானை சல்லல்லாஹு எழுதினாங்களா, எழுதினாங்களா இல்லை, ஏன் எழுத தெரியாது. சரி, சல்லல்லாஹு சொல்லும்போது சில பேர் எழுதினாங்க, எல்லாருக்கும் இல்லை, சில பேர் எழுதினாங்க. எழுதினவங்களுடைய எழுத்தை வாங்கி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சரி சொல்ல தெரியுமா, தெரியாது. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை எழுத சொன்னாங்களோ அந்த எழுத்தை என்ன செய்தாங்க, சரி கண்டாங்க, சரி இது வந்து குர்ஆன் சொன்னாங்க, அப்படிதானே. அப்ப அதைத்தான் காலம் காலமா எழுத்துருவு மாறினாலும் அந்த இறங்கிய ஓசை என்ன செய்யல மாறும். அதில் அதில் தவறைகள் பிரச்சனை கிடையாது. அதனால் இந்த குரானை பொறுத்த வரைக்கும் நல்லா பாதுகாத்து செய்யணும். இது வரைக்கும் சுபஹானல்லாஹ், சின்ன பையங்க 5 வயசு பையங்க 6 வயசு பையங்க 7 வயசு பையங்களாம் குரானை மனப்பாடம் பண்ணிச்சுக்கலாம். இதில் அல்லாஹ் குரானை கொடுக்குற பாதுகாப்பு. அதனால் நான் சூசலாக இருந்தால் நல்லா சொல்லுங்கன்னு சொல்கிறேன், இதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறேன். அவன் குரு ரப்பி சிந்தி, நீ அவசரப்படாத, அவசரப்படாதுன்னு சொல்லி என்ன சொல்கிறான், குர் நீ சொல்ல வேண்டும், ரப்பி என்னை படைத்து பாதுகாத்து நாயனே, சிதினி அதிகமா, எனக்கு ஞானத்தை கல்வி அதிகமாக்கித்தா என்று சொல்லுறேன். இந்த ஒன்று தாங்க அல்ல ஆர்டர் போட்டு அதிகமாக கேள்வி சொல்லு. அப்போ குரானில் அதிகமாக கேட்க சொன்ன ஒரு வார்த்தை இது, இந்த கல்வி தான் கேட்க சொல்கிறான். அப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த கல்வி அதிகமாக கேட்கும்படி அல்லாஹ் சொன்னதுனால தான் சுபஹானல்லாஹ் தான் எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒரு நபி, ஒரு மனிதர். உலகத்தில் யாராலும் குறை கூறப்பட முடியாத சரியான வாக்குகளை சொல்லியிருக்கிறார்கள். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளோ பேர் பேரறிஞர் சொல்ல முடியவங்களாம் கூடுறா வைக்கிறான், சட்டம் போடுறான், மறுபடியும் மறுமசாது மாறி போயிடுது, அது நடைமுறைப்படுத்த முடியல. இது ஒரு சரி வராது மாத்திரம். அப்போ அவர்களெல்லாம் இயல்பாக கடைசி என்ன முடிக்க வருவாங்க, இஸ்லாம் சொல்ல சொல்லுவாங்க. இந்த அளவுக்குலாம் நான் 2 காலாக்கிற பஸ்ஸில் போகும்போது சொல்கிறாங்க, ஏய் அரபு நாடு மாதிரி இவங்களாம் கையை விட்டாக்கான சரி வரும், திருட்டு பேருக்கு மாலை போட்டு கூப்பிட்டு வர்றான் நம்ம நாட்டில், என்னடா நியாயம் அப்படின்னு மாற்று மக்களே பேசுகிறான். அவங்க அரபு நாடுகிறான், ஏன்னா நம்ம நாட்டில் திருட வெளியே வந்து என்ன செய்வாங்க, அவருக்கு மாலை போட்டு வர்றது. அவ்வளோ உயர்ந்த நாடு தமிழ்நாடு, இந்தியாவெலாம் திருடருக்கு மாலை போட்டு வர வந்து கூட்டு கலவு நாடு. அப்போ இந்த அவன் வர்றதுக்காண்டி பார்த்தீங்கன்னா பஸ்லாம் நிற்கும், போகணும் போலீஸ் நிப்பாரிச்சிருப்பான். அப்போ அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய எரிச்சு போட்டு சொல்கிறாங்க, இவங்களுக்குலாம் அரபு நாட்டு பிறகு கையை விட்டால் தண்ணி ஒழுங்கு வரும். அது மாதிரி பல பாலியல் குற்றம் நிறைய நடந்துகிட்டே இருக்கும், வன்புணர்ச்சி வன்புணர்ச்சி எக்கச்சக்கமாக பார்த்து பாருக்கு. அவன் எப்போ சொல்கிறான், அப்போ என்ன செய்யணும், அவனையெல்லாம் வெட்டணும், வெட்டினா தான் சட்டம் இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும். அந்த ஆத்திரப்ப அவனுக்கு வரும்போதே தெரியுது. அப்போ இஸ்லாமிய சட்டம் என்பது எல்லா காலத்திலும் எல்லாருக்கும் அவசியமான தேவையான இயல்பாக ரொம்ப சிரமப்பட்டு இப்படி தான் வேணும்னு நினைக்கும் போது எதை சொல்லுவாங்க, ஏன் அது யார் சட்டம், அல்லாஹ்வுடைய சட்டம். அதனால அரசு சொல்லுவாங்க, கூழ் நீ சொல்லு, ரப்பி சிதினி இல்மா, நாயனே என்னை படைத்தவனே எனக்கு ஞானத்தை அதிகமாக தாய் என்று கேளு என்று சொல்லி கொடுத்தான். அப்ப சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 23 காலமாக அதற்கு முந்தி எழுதவும் படிக்கவும் தெரியாத ஒருவர் அல்லாஹ்விடத்து நாயனே எனக்கு கல்வி அதிகமாக்கித்தா அதிகமாக்கித்தா என்று கேட்டதின் விளைவாக சுபஹானல்லாஹ் எத்தனை வாலியும் ஹதீஸ் கிதாபுகள் இந்த ஹதீஸ் கிதாப் மேலே மரபு முடியல அந்த அளவுக்கு மிகப்பெரிய வாலியும் இதெல்லாம் அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயங்கள் அன்னைக்கு சஹாபாக்களை சொல்லி சொல்லதை எழுத வச்சுட்டாங்க கேட்டு படித்து படித்தது எழுதுறாங்க அப்ப அல்லாஹ் படித்து கொடுத்த பாடத்தில் தான் யாராலும் குறை காணப்பட முடியவில்லை எல்லா காலத்துக்கும் எல்லா மக்களுக்கும் தேவையான சட்டங்கள் வந்திருக்கு அப்ப குர்ஆனை சரியான முறையில் படித்து அந்த குர்ஆனுக்கு விளக்கமாக சல்லாஹ் காட்டிய வழியை படிக்காம இருந்தா ஒரு முஸ்லீம் நன்மை என்று நினைத்து என்ன செய்ய நரகத்துக்கு போற காரியம் செய்வாங்க உதாரணம் இதை மாதிரி ஓடுது மாசம் மாசம் அந்த ரபீல் ஒரு மாசம் பார்த்தீங்கன்னா இதுக்காக நான் இருக்கும் போது ரபீல் வந்ததுங்கிறது ஒரு ஆரம்பத்தில் முடிச்சுக்குவேன் ஏன்னா நல்ல சட்டையெல்லாம் புடவை பண்ணுறாரு நல்ல சட்டை போட்டு துணிலாம் போட்டார் தான் என்ன அர்த்தம் ரபீலர் வந்துருச்சு அந்த அளவுக்கு கண்ணியப்படுத்துறாரு அவ்வாறு உள்ளத்தில் உள்ள உயர்வான எண்ணம் ரபீல் வந்துருச்சு அல்லாஹ் அவருடைய துன்பம் கண்ணியப்படுத்த போகிறோம் அன்பு செலுத்த போகிறோம் என்று இப்படி நினைச்சிக்கிட்டு செய்கிறான் ஆனால் அந்த அன்பு செலுத்த வேண்டும் என்பதை யார் செலுத்தணும் அல்லாஹ் ஏ அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க அல்லாஹ் அதை ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறோம் அதனால குரான் அல்லாஹ் வந்து சூரத்துல் அஹ்சாப்ல 21 காணலக்கும் உங்களுக்கு இருக்கிறது ஃபி ரசூலில்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர்ல நான் எப்படி சொல்லல முஹம்மதுல சொல்லல அல்லாஹ்வுடைய தூதரில் உங்களுக்கு அழகான முன்மாறி உஸ்வத்துன் ஹசன அழகான முன்மாறி இருக்கிறது ஏன்னா முகம்மதுங்கிற பேரோட இருந்த விஷய காலங்களில் அந்த மாதிரி முன்னோடியை எல்லாத்தையும் எடுக்க முடியல அவங்க அல்லாஹ்வுடைய தூதராக வந்த காலத்தில் உள்ள விஷயங்கள்ல என்ன அழகான முன்மாறி இருக்கிறது யாருக்கு யாரெல்லாம் அல்லாஹையும் நாளை அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற மறுமை பரிசையும் விரும்பி அல்லாஹை அதிகம் அதிகம் தியானிக்கிறார்கள் நினைக்கிறார்கள் அவர்களுக்கு அழகான முன்மா இருக்கிறது அப்ப சொர்க்கம் வேணும்னு ஆசைப்படக்கூடிய ஒவ்வொரு ஆளுக்கும் அல்லாஹுடைய ரசூல் அழகான முன்மா இருக்கு ஆனால் அல்லாஹ் ரசூல் சொன்னா நபி நீங்க இல்லாத வக்கீல் பகிரங்கமா சொல்றீங்க குல் நபி சொல்லுங்க குல் குல் எங்க வந்தாலும் சொல்லுங்க சொல்லுங்க என்ன சொல்லணும் நீங்கள் அல்லாஹ்வை விரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு விருப்பம் இருக்குமானால் அல்லாஹ்வுடைய விருப்பம் கிடைக்கணுமா என்ன பின்பற்றுங்க சொல்லிருங்க அப்ப அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு மனுஷன் கிடைக்கணும் என்று யாராவது விரும்பினால் அவன் சுயமாக அவனாக கண்டுபிடித்து செய்ய வேண்டிய அவசியமே இந்த மார்க்கத்தில் இல்லை அதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து அதை நீங்கள் அவங்களை சொல்லி பின்பற்ற சொல்லுங்கள் அப்படி பின்பற்ற என்ன நடக்கும் அல்லாஹ் அவளை நேசிப்பான் மன்னிச்சிருவான் அப்ப அல்லாஹ்வுடைய பிரியம் ஆண்டவுடைய அன்பு கிடைக்க வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் அல்லாஹ்வுடைய தூதர் இதற்கு என்ன வழிகாட்டினார்கள் என்று பார்த்து புரிந்து கொள்ள அப்ப முதல் வழி என்னது அல்லாஹ்விடத்தில் கல்வியை கேட்டு பெறுதல் இன்றைய அல்லாஹ்விட கேட்கும் போது எதை படிக்கணும் குர்ஆனை படிக்கணும் அப்ப குர்ஆனுடைய வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில நல்ல தூய அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தந்த நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்ட வாழ்க்கை தரக்கூடிய வாழ்க்கை தான் அதனால திருமறை குர்ஆனை நாம கவனமாக நம்முடைய எல்லா அமலும் குறைஞ்சபட்சம் தொழுகை அணிகள் தொழுக என்பது அல்லாஹ் எப்படி சொன்னான் குர்ஆன்ல அல்லாஹ்வுடைய தூய் எப்படி தொழுகாட்டுறாங்க அதில் உம்ரா செய்ய போறோம் ஹஜ் செய்ய போறோம் இப்படிதான் செய்ய போகிறவர்கள் அந்த உம்ரா ஹஜ்ஜை எப்படி செய்ய அல்லாஹ்வுடைய தூய் சொல்லி கொடுத்தாங்க அது மாதிரி வியாபாரம் செய்ய போறவங்க விவசாயம் செய்ய போகிறவங்க எல்லாவற்றுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கெல்லாம் வழிகாட்டுகிறான் அதை மட்டும் படித்து நம்ம செயல்பட்டு வச்சுக்கோங்க நம்முடைய செயல்கள் எல்லாம் அல்லாஹ்வுக்கு பிரியமான செயலாக அமைந்துவிடும் அது மாறுகிற போது நான் வேதனைக்குரிய விஷயமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிற பாவத்தை செய்து நரகத்துக்கு போயிடறாங்க பாரு ஹஜ் ஹஜ்ஜை சரியா முறையா செய்து அதுக்குரிய கூறி என்னது அன்று பிறந்த பாலகன போலாயிரம் அப்ப என்ன அர்த்தம் எந்த பாவம் இல்லை பாவமே இல்லை அப்ப பாவம் இல்லாத அந்த நிலையில் வந்து மூத்தாயிட்டு அவனுக்கு என்ன கிடைக்கும் கட்டாயம் சொர்க்கம் தான் என்ன சொர்க்கம் போதுக்கு சடத்து நிபந்தனை தான் குற்றமற்றிருக்கணும் அப்ப அவ்வளோ சிறந்த ஒரு அமலை செய்யக்கூட நம்ம நாட்டிலிருந்து வரக்கூடிய மக்களை பார்த்தீங்கன்னா அவங்க மாலையை போட்டு யார் எங்க கூட்டு வரான் எங்க கூட்டு வராங்க நம்ம ஊர்ல தர்கா சுமாரம் இவ்வளவு வேதனை பாருங்க அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஒரு மிகப்பெரிய கடமையை லட்சக்கணக்கான ரூபாயை செலவழித்து அதை செய்ய வருகிறவர் பார்த்தீங்கன்னு சொன்னா கோயிலுக்கு பூசாரி போடுற மாதிரி மாலை போட்டு எடுத்து வர்றான் அதை எடுத்து வந்து தர்காவை விட்டு அவன் துவா போதை இவங்க ஆமிச்சல் அவன் இருக்கிற எல்லா அமரையும் அழிச்சு நரகத்துக்கு முழுக்க போவடி வேலை செய்துட்டு தான் அங்கிருந்து புறப்படுறான் சரி அப்படியாவது வந்த இடத்துல ஓரளவு எல்லா பாவத்தையும் அழிச்சு திரும்ப போனா திரும்ப இறங்கவும் என்ன செய்யறான் தர்காவுக்கு போறான் பாருங்க என்ன அர்த்தம், அந்த நரகத்துக்கு போக நினைக்கல, ஆனா ஹஜ்ஜுக்கு போகணும்னு நினைத்தவன். ஹஜ் என்றால் என்ன, ஹஜ் என்பதற்கு இஸ்லாத்தில் எவ்வளவு பெரிய முக்கியத்துவம், இந்த ஹஜ்ஜை எப்படி எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை படிக்கிறேன். வேற பாருங்க, அப்ப எதை செய்தாலும் படித்து செய்கிறவர்கள் இஸ்லாத்தையும் படிக்கிறதில்லை, அந்த படித்தவர்கள் கேட்பதில்லை. அப்ப இது மாதிரியான சூழல் இருப்பதனால நரகத்திற்கு போக வேண்டிய ஒரு அவலையை தள்ளப்படுகளை பார்க்கிறோம். அதனால நாம் எல்லோரும் திருமறை குர்ஆனோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அடிப்படையான குர்ஆன் ஹதீஸை படிப்பது என்ற அந்த உணர்வோடு நாம் செயல்படுகிற போது நம்முடைய எல்லா செயலும் நல்லது அமைச்சு. அதனால நாம் இதை படித்து அவருக்கு சொல்லணும். அப்போ குர்ஆன் ஹதீஸ் நம்ம சொல்ல ஒன்றும் சொல்ல வேண்டிய இல்லை, நீங்கள் மூழ்கு ஒரு ஆசைப்பட்டீங்களங்க. இந்த மூழ்கு என்பது யார் உனக்கு கற்றுத்தந்தது, எது சொன்னாலும் சொல்ல அல்லா அல்ல என்ன சொன்னோம், அல்லான்னு சொல்ல என்ன சொன்னோம், அல்லா சொன்ன அல்லது அப்படி யாரும் சொல்ல மாட்டான். நீங்கள் வேணா யார்கிட்ட கேட்டுப்பாருங்க, மூழ்கு வரக்கூடியவங்கள்ட்ட யார்த்தையாவது போய் இந்த முதல்ல மூழ்கு அர்த்தம் கேட்டு பாருங்களேன். சுபஹான மூலிம், சுபஹான் அல்லா, சுபஹான் ரபியல் அசீம், அதைத்தவிர அவர் எங்கே சேரா சுபஹான் வார்த்தை மட்டும். சுபஹானுக்கு ஒரு தனிப்பெரு சிறப்பு என்னன்னா அரபியில அந்த சுபஹான் வார்த்தை அவளை சேரும், சுபஹான் அல்லா அல்லாவோட, சுபஹான் ரபி அல்லாவோட சேரும். வேற யாரு சேர்த்து சொல்றது இல்லை, எங்கிட்ட சேர்த்துக்காங்க சுபஹானல் மூலிம். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு லேசர் வளர்ந்து சொல்றேன், அப்துல்லா என்ன அர்த்தம், அல்லாவுடைய அடிமை. அல்லாஹ் ராத எங்க வருது தமிழ்ல, ஃபர்ஸ்ட் அடிமை பின்னால் அப்துல்லாங்கிற அரபியில் அப்துல்லா அப்து முந்தி பேசு, தமிழ்ல எங்க வந்துடும் முந்தி வந்துடும் அல்லாஹுவின் அடிமை. அது தமிழ் மொழி, இந்த அரபி மொழி. சுபஹான மௌலிதுங்கிறது அரபு நாட்டு ஒழுது இல்லை, ஏன்னா அரபு கிராமருக்கு மாத்தமா இருக்காது. எப்படி இருக்குன்னு சொல்லுவா, அப்ப நான் சொன்ன சொல்லி எப்படி சொல்லணும், ஐவா மௌலிது சுபஹான இருக்கணும், மௌலிது முஹைதீன் இருக்கணும். நீங்க பாத்தீங்கன்னா முஹைதீன் மௌலி அடிச்சிருப்பான், இந்தியா கரம் மண்ணில் உண்டாக்குறது. அது நம்ம நாட்டில் எப்படி சொல்லுவோமோ அது மாதிரி வந்துருக்கு. அப்போ இதுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ சுபஹான் பார்த்து அல்லாவோட சேர்க்க வேண்டியது இங்கே சேர்த்து வச்சுக்கலாம். அது மாதிரி நீங்கள் ஒரு டெஸ்ட்டு செய்ய முடியாது, உங்களால் செய்து பாருங்க. ஒரு பரி நாளைக்கு என்ன செய்யுங்க, உங்கள் முக்கியமான ஆளுங்களாம் கூட்டு மோழ்ந்து ஓதி சொல்லிட்டு இந்த வருஷம் பரி நாள் ஓதித்தீங்க, இப்போதைக்கு வசதி கிடையாது இல்லை, அடுத்த வருஷம் சொல்லுங்க தமிழ் சொல்லி பாருங்களேன். அந்த ஊரில் எல்லோரும் அடுத்த வருஷம் நீங்கள் வாங்க இன்ஷா இல்லை, எப்படி வசதி வந்துடும், அதுக்குள்ளே தந்துடுறேன் வந்தால் இன்ஷான்னு சொல்லி பாருங்க என்ன செய்வாங்க, அடுத்த வருஷம் கூட வரமாட்டாங்க. இல்லை கடுமையாக ஏமாத்தியாவே வரவே மாட்டாங்க, நோக்கம் தான் ஏன்னா பாருங்க ஆலிம் சாங்க நாங்கள் தான். அப்போ மூழ்கு வந்தாலும் பழக்கத்தில் போது யாருக்கு வரணும், எங்க வரமாட்டேத எல்லா முசிபத்தையும் மட்டும்தான் இருக்கு. அப்போ அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. அப்போ அந்த நம்பிக்கை கூட அவருக்கு இல்லை. நீங்கள் ஆலிம் சாங்கில் மூழ்கு பார்த்துருக்கீங்களா, வந்துருக்கீங்களா, அப்போ அவனுக்கு தெரியும் இதெல்லாம் இல்லை, இவங்க கூட்டு கிடக்காத தலைவதி போகிறோம் அப்படின்னு போகிறான். அப்போ இந்த மாதிரி இஸ்லாமிய மார்க்க சொல்லாத விஷயங்கள் அவங்களும் நிர்பந்தம், அவங்களுக்கும் ஆசை இல்லை. நீ நெருக்கி நெருக்கி கேட்டீங்கன்னா அவன் சொல்லுவா அல்ல அவன் சொல்லுவா சொல்லலாம் சொல்லலை, நாங்கள் சொன்னது நான் சொன்னோம், விரும்பினா ஓதெல்லாம் போகும்பான். அப்போ இந்த மாதிரின்னா இப்போ மார்க்கம் தெரியாததுனால பெரிய பாவம் கிடைச்சிடாங்க. அப்போ அது விதத்து. அப்போ அல்லாவுடைய தூதர் காட்டாத சசூசல்லாசல் அவர்களுக்கு சகாபாங்க ஓதலை, சகாப கடத்த காலத்து போதை, அதுக்கு அடுத்த காலத்து போதை, எல்லாம் கொஞ்சம் ஒரு சமீப காலத்தில் ஒரு 5-5 வருஷத்துக்கு இடையில வந்தது தான். அப்போ இதெல்லாம் இந்த நாட்டில் வந்து அவருக்கு இவ்வளோ இவருக்கு இவ்வளோ அவர் ரசூலா கொண்டாடினாங்க இப்படி தான் சொன்னாங்க. அந்த போல செய்தல் என்பது வந்தது போல் வந்திருக்கு தவிர இஸ்லாத்துலாம் கிடையாது. அப்போ இல்லை என்பதை தெரிந்து கொள்வதாக இருந்தால் நம்ம எங்கே போகணும், எங்கே போகணும், குர்ஆன் ஹதீஸ். அப்போ எங்கேயாவது மூழ்குவதை பற்றி குர்ஆன் இருந்தா ஹதீஸாக இல்லை. அப்போ அல்லாஹ் ரசூலும் காட்டாத எந்த விஷயமும் மார்க்கம் அல்ல. இப்படி நம்ம மார்க்க மக்கள் நல்லா சொல்லி விளக்கிட்டு அதை நம்ம ஏன் திருப்தியாக போயிடும். ஆனால் இப்போ சில உலமாக்கள் வந்திருக்காங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸ்ஸானுக்கு சாபித்தின் நபித்தோழர் கவிஞர் அவங்க, அந்த கவிஞரை என்ன சார் கூப்பிட்டு வச்சு செய்கிறாங்க, பள்ளியில் வச்சு செய்கிறாங்க. எதிரிகள் இஸ்லாத்தை பற்றியும் அல்லாவை பற்றியும் ரசூலை பற்றி தவறாக விருத்தி பண்ண அதையெல்லாம் அதை எதிர்த்து நீ பாட்டு படினான். அப்போ கவிதையில் அவங்களுக்கு மறுப்பு கொடுத்தாங்க, யாருக்கு இஸ்லாத்தை யார் தவறாக விரிச்சா அவளைலாம் அவங்களுக்கு மறுப்பாக அரங்க படித்தாங்க. ஆனால் அப்படி படித்த பாடலை சஹாபாக்கள் வீட்டு உட்காந்து என்ன செய்யலை, வட்டுக்குவான் படிக்கல யார். நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா குர்ஆன் ஒன்று மேல் கட்டில் கட்ட மாட்டாங்க, குர்ஆன் அல்லாவுடைய மாதிரி மேல் கட்ட மாட்டாங்க, புது வீட்டில் உதவ மாட்டாங்க. மூத்தான வீட்டில் குர்ஆன் ஓதுவாங்க, புது வீட்டில் என்ன ஓதுவாங்க, ஓடு. எங்கேயாவது புது வீட்டில் கத்த போதும்னு சொல்லிங்கன்னா இங்கே ஓதுறீங்க தௌபாம்மா. அப்போ குர்ஆன் ஓது செத்தா தான் ஹயாத்தோட தான் ஓதக்கூடாது வச்சுக்கலாம். பாருங்க அல்லாவுடைய வேர்த்து கொடுக்குற முக்கியத்துவத்தை பாருங்க. அப்ப என்ன அந்த அளவுக்கு தவறாக புரிந்து வைத்து மார்க்கத்தை தவறாக, அப்ப உலமாக்கள் சொல்லுவாங்க இயல்பாக என்ன ஆயிட்டாங்கன்னு சொன்னா நிர்பந்தமா எந்த ஆள் தெரியும் என்ன இல்ல ஓடுவது குரான் இல்ல ஹதீஸ் இல்ல அது இஸ்லாமிய அல்ல என்று தெரியும். இருந்தாலும் நாட்டுல வேற வழி இல்லையே செய்தாங்க, இந்த மாதிரி செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க 7 வருஷம் வாசலாவை துளைச்சிட்டு வந்து வேற ஒன்றும் தெரியாது. 7 வருஷத்துக்கு பிறகு மக்கள் போய் அவன் எங்க என்ன படிப்பான் என்ன வேலை செய்வான், அப்ப அதுக்கு பிறகு நிர்பந்தமான சூழலில் தள்ளப்படுறான். அப்ப மார்க்கம் அல்ல அரசுங்கிற வறுமைங்கிற சிந்தனை இருந்தால் செய்ய மாட்டாங்க. இப்ப அல்ல அவடைய கிருப்பினால இப்ப கொஞ்சம் அவங்களே இந்த மாதிரி வெளிநாட்டு கட்சி நடைபெற வந்துக்கிறாங்க, வேற வேலைக்கு வந்துட்டாங்க. இப்பெல்லாம் நாட்டில் வந்து என்ன இமாமத்தியை விட ஆளுக்கு ரொம்ப குறைஞ்சு விட்டாங்க, இமாமத்தி ஆளுங்கிற அளவுக்கு வந்துருச்சு. அதனால நிர்பந்தமா இப்ப வந்து 5000-6000 கொடுக்கறதுக்கு வந்துக்கிறாங்க, 10,000 சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் இந்த சூழல் என்னன்னு கேட்டால் இந்த மார்க்கத்துல குரானை தெரியாத ஏற்பட்ட விளைவுகள். அதனால மக்கள் தயவுசெய்து விளக்குங்க, ஏன்னா குரான் அல்லாஹ் அரசு தெரியாம படிக்கக்கூடிய செய்யக்கூடிய எத்தனை செயல்கள் நரகத்திற்குரிய செயலாக இருக்கிறது. அப்ப அதுக்கு என்ன காரணம், குரான் அரசு படிக்காதனால தான். அதனால நம்ம ஒவ்வொரு காலங்களிலையும் திருமறை குரானுடைய ஹதீஸ் விளக்கங்கள் இதற்கு என்ன தீர்வு சொல்லியிருக்கிறதை படிக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய திருத்தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 காலத்து மக்களை சொன்னாங்க, கைருல் குருனி கரணி சும்மல்லதி எலுனவும் சும்மல்லதி எலுனவுனா, என்னுடைய சமூகம் தான் சிறந்த சமுதாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உலகத்தில் சமுதாயத்திலே சிறந்த என்னுடைய சமூகம், அவர் என்னுடைய சமூகம் யாரு சஹாபாக்கள், சும்மல்லதி இருளம் பிறகு அவர்களை அடுத்து வந்தவர்கள், அடுத்து வருபவர்கள் அவங்க யாரு சஹாபாக்களுக்கு அடுத்து வந்தவங்க தாபின்னு ஆரம்பிச்சுருவாங்க, சஹாபாக்களை பின்பற்றியவர்கள். அதற்கடுத்து சும்மல்லதி இருளம் பிறகு அதற்கு அடுத்து வந்தவர்கள், அப்ப அவர்களை பின்பற்றியவளை பின்பற்றி தபகு தாபின் தான் பின்பற்றியவளை பின்பற்றி ஆரம்பி சொல்லும்போது சஹாபா தாபிரி தபகு தாபிரி அல்லாவுடைய தோழர்கள், அல்லாவுடைய ரசூலின் தோழர்கள், அந்த தோழர்களை பின்பற்றியவர்கள், தோழர்களை பின்பற்றியதை பின்பற்றி இந்த 3 காலத்து மக்களை ரசூல் சொன்னாங்க சிறப்பிற்குரிய சமுதாயம் சொன்னாங்க. அப்ப அல்லாவுடைய தூதரின் வாயினால சிறந்த சமுதாயம் என்று சாதி வழங்கப்பட்ட சமுதாயம் யாருதான், சஹாபாக்கள் தாபியங்கள் தபக தாபியங்கள், சஹாபாக்கள் சஹாபாக்களை பின்பற்றியவர்கள், சஹாபாக்களை பின்பற்றியதை பின்பற்றியவர்கள். என்ன காரணம் சொன்னால் அந்த மக்கள் தெரிந்த உணர்வு, எந்த ஒரு விஷயத்தை மார்க்கமாக எடுத்து வைப்பதாக இருந்தாலும் திருமறை குர்ஆனையும் ஹதீஸையும் தான் படிப்பார்கள், அதைத்தான் எடுத்து வைப்பார்கள். கேள்வி தான் பதில் தான். அப்ப அவருடைய வாழ்க்கையில கேள்வியும் பதிலும் குர்ஆன் வசம் இடம்பெற்றதுனால மார்க்கம் மற்றும் பூர் இடமில்லை. அங்கு விதவாத்திகளும் சிறுக்களும் நுழைவதற்கு மார்க் இடம் இல்லாமல் போறதுனால அந்த காலங்கள்லாம் புனிதமான காலமாக சிறப்பிற்குரிய காரணங்களாக இருந்திருக்கு. அப்ப இந்த தொடரில் ஒரு செய்தி முஸ்லீம் இருக்கக்கூடிய ஹதீஸ், அதை நம்ம முக்கியம் சொல்ல போறோம். மஸ்ரூக் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய முஸ்லீம், அதாவது குரானுக்கு அடுத்தபடியாக சிறந்து கூடியது புகாரி, அதுக்கு அடுத்து முஸ்லீம். சிலர் மாற்றி குரானுக்கு அடுத்தபடியாக முஸ்லீம் தான் சொல்லக்கூடியிருக்கிறாங்க. அதோட சில ஒழுங்குமுறைகளும் அதை அமைப்பு பார்த்து சொல்றாங்க. ஆக எல்லாம் மொத்தமாக சொல்லக்கூடிய குரானுக்கு அடுத்து சஹா புகாரி முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய சிறப்பாரம் எந்த அளவுக்குண்டா, புகாரியும் முஸ்லீமும் சேர்ந்து ஒரு ஹதீஸை அறிவிச்சாங்கன்னா அதில் யாருக்கு செய்ய மாட்டாங்க, குறை கூற மாட்டாங்க, தலையிட மாட்டாங்க, அது சரியான ஹதீஸ்னு முடிவுக்கு வந்துடுவாங்க. சமீப காலத்தில் வாழ்ந்த போன நம்ம நூற்றாண்டில் வாழ்ந்த மிகப்பெரிய ஒரு ஹதீஸுடைய கலை அறிஞர் தெரியுமா, யாரும் தெரியுமா, ஹதீஸ் கலை வல்லுநர் அறிஞர் அல்பானி, ஷேக் நாசிருத்தீன் அல்பானி. அவங்க அபுதாவது நசை திருமதி இப்னு மாஜா அதுக்கெல்லாம் என்ன செய்தாங்க, சரகு எழுந்த இந்த சைதாயும் போட்டாங்க. எதுக்கு போடலை, புகாரி முஸ்லீம். அப்போ அதை அவங்க அதில் என்ன கவலை செல்ல தெரியாத நேரம் இல்லைன்னு தெரியல, அது போடலை. அப்போ சஹி முஸ்லீம் சஹி புகாரி சொல்லக்கூடிய நூல் 2 மட்டும் தான், அதுக்கு தான் ஜெத்து மஜிம் சொல்லுவாங்க சஹீஹுல் புகாரி சஹீஹு முஸ்லீம் தான், அந்த ரெண்டு சஹீஹைன் தான். அப்போ எல்லா உலமாக்களாலும் அஹ்லு சுன்னத் ஜமாத்துடைய மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சஹியான கிதாப்னு சொல்லி எது மட்டும் தான் புகாரியும் முஸ்லீம். ஆனாலும் அது சில தாய்மாரஸ் இருக்குது, ஆனால் அதிகமான ஹதீஸ் சஹியான சிவிலர்கள் கிதாப் இந்த 2 தான், மற்றவர்கள் நிறைய லைபாரதி நடைபெற்று. அப்போ இப்படி இந்த அந்த நூலில் வரக்கூடிய ஒரு செய்தி சஹி முஸ்லீமில் 177 மஸ்லூக் ரலியல்லாஹு சஹாபி அதிக ஹதீஸ். இதை ஏன் நான் சொல்கிற போது இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, என்ன சொன்ன சமுதாயத்தில் சிறந்த சமுதாயம் 3 காலத்து மக்கள் யாரெல்லாம், சஹாபாக்கள் சஹாபாக்களை பின்பற்றியவர்கள் அவர்களையும் பின்பற்றியவர்கள், அரபியில் சஹாபா தாபியம் தபவத்தாபி சொல்வாங்க. இவங்களுடைய இந்த முக்கியமான பண்பு என்ன, இவருடைய கேள்விகளும் பதிலும் மார்க்கிற எதையாவது சந்தேகம் வந்தால் அதை கேள்வி கேட்கக்கூடிய கேள்வியும் அதற்கு சொல்லக்கூடிய பதிலும் எதை அனுப்பியிருக்கும், ஒரு முறை மஸ்ரூக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலாவுடைய உறவினர், அவங்களுக்கு முன்னால அப்படி கையை வச்சு தலையை அப்படி சரிஞ்சு படுத்துக்கிறாங்க. படுத்துட்டு இருக்கிற போது ஆயிஷா சொன்னாங்க, மூன்று விஷயங்கள் இருக்கின்றன, அந்த மூன்று விஷயங்களை யாராவது வாயில் சொன்னால் அவன் அல்லாஹ் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான், அல்லாஹ் மீது மிகப்பெரிய இட்டுக்கட்டு இட்டுக்கட்டி பொய் சொல்லிவிட்டானா, மூணு செய்தி அப்படி சொல்லிட்டு முதல்ல என்ன சொன்னாங்க, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ரப்பை தன்னுடைய கண்களால் புறக்கண்களால் பார்த்தார் என்று யாராவது சொன்னால் அவன் அல்லாஹ் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான். எப்படி முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் புறக்கண்களால் பார்த்து விட்டால் அவன் என்ன செய்யிட்டான், அர்த்தம் அல்லாஹ் மீது மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான் என்று சொன்னது யாரு,
பொறுமையா சொல்லுங்க.
நீங்க என்ன செய்வீங்க, வேற ஒன்று சரியா விளங்கி வச்சிருப்பீங்க, குரான் வசதி படிச்சு தப்பா நான் சொல்ற மாதிரி தெரிஞ்சா என்ன செய்யுங்க சொல்லிட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு அப்படி சொல்லுவீங்க. அதே வார்த்தை சொல்றாரு வசரூபம் எல்லாம், ஆயிஷாவே கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு அவசரப்படாதீர்கள் என்று சொன்னார். சொன்ன ஆயிஷா விளங்கிட்டான், சொல்லிட்டு சும்மா சொல்லல, ரெண்டு ஆயத்து அவரு குரான்ல ரெண்டு வசனங்கள், ஒண்ணு அம்மை சூழல் அந்த 53 வசனம் ஒன்று சூரத்து நபி அந்த வந்தியம் சொன்னாங்க, இப்படி வலக்கத ராஹு நஸ்லத்தன் நுஹரா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அல்லாஹ்வை என இறங்கி வருவதாக கண்டார்கள், மீண்டும் ஒரு இறங்கி வருவதாக கண்டார்கள் அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த குரானை நீங்களும் படிச்சு பார்த்தீங்கன்னா அது முன்பில் படிக்கும் போது குரான் மட்டும் படிச்சா உங்களுக்கு என்ன ஒரு எந்த பொருத்தமா தெரியும்னா அல்லாஹ் ரசூலை கண்டாங்கன்னு சொல்லலாம். இந்த வார்த்தைகள் ஞானே பொருள் பாருங்க, அல்லாஹ் கது என்ன நிச்சயமாக, நீங்க யாச்சும் குரான்ல எங்க கது வந்தாலும் இருக்கணும் நிச்சயம், கது வந்து லக்கது வந்து பக்கது இப்படி தான் வரும், கது லக்கது பக்கது என்ன அர்த்தம், நிச்சயமாக லக்கத்து கலக்கலாங்க, லக்கத்து கலக்கலான அந்த கது தான் அவ கதுல திட்டமா அந்த குரான் லக்கது ராஹு ராஹான் பார்த்தான் கூட அவனை, அல்லது அவன் அவனை பார்த்தான், அல்லது அவர் அவரை பார்த்தார், அல்லது அவன் அவரை பார்த்தார், அவர் அவனை பார்த்தான் சொல்லலாம். எப்படி இல்லை, யார் யாரை பார்த்தாலும் தெளிவாக வர தெரிஞ்சல அரபில் சொல்லுவாங்க பிரதிப்பு, தமிழ பிரதிப்பு அரபி லமீர்பாங்க, அது தெளிவான இசை ஒன்று, அது தெளிவாக பகரமாக முடியுது, அவன் வந்தான் அவர் வந்தான் சொல்ல பாருங்க, அதை மாதிரி அவன் சொல்கிறான், எப்படி சொல்கிறான், அவர் அவனை கண்டார் அப்படின்னு சொல்லலாம். கண்ணியமாக சொல்றதுன்னு சொல்லுவாங்க, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை கண்டாங்க, அவளை ரப்பை கண்டார்கள், இப்படி விளங்கி வச்சுட்டான் அந்த ஆயத்தை படித்தார். அதே மாதிரி இன்னொரு ஆயத்து வருது 81 அத்தியாயம், அதுல வளர்க்கின்ற தெளிவான அடிவானத்தில் தன்னுடைய ரசூலை கண்டார்கள் அப்படின்னு யார் விளங்கிட்டா, அந்த மசூரூக் ரலியல்லாஹு யாரு மசூரூக் ரலியல்லாஹு. அப்ப இந்த ரெண்டு ஆயத்தை விளங்கி வச்சதுனாலதான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லும் ஆட்சேபிக்கிறான், ஏங்க கொஞ்சம் யோசிச்சுருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்லிட்டான் எப்படின்னு, ரப்பு முஹம்மத் யாரை பார்த்தாங்கன்னு அல்லாஹ் ஒரு இடத்துல ரெண்டு சொல்லுகிறான், அவ ரெண்டு சொன்ன விஷயத்த நீங்க தெரியாம அவசரப்பட்டு சொல்றீங்களே யோசிச்சுங்க சொன்ன உடனே ஆயிஷா சொல்றான் பாருங்க. அப்ப குர்ஆனோடும் ஹதீஸோடும் தொடர்பு இருந்தால்தான் ஒரு விஷயம் தவறா சரியா முடிவு பெற முடியும். அப்ப குர்ஆனை மட்டும் அவர் விளக்கி வச்சிருந்தாரு, உடனே ஆயிஷா சொன்னாங்க இந்த ரெண்டு வசனங்களுடைய சரியான விளக்கத்தை சமூகத்துல முதல் முதலாக அல்லாஹ் கேட்டு படித்தோம் நான் தான். இந்த அரபி மட்டும் படிச்சீங்கன்னா எப்படி படிப்பீங்க, அரபி இலக்கணம் தெரிஞ்சு எப்படி படிப்பீங்க, அவன் அவனை கண்டான் அப்படியே படிப்பீங்க, அல்லது அவரு அவரை கண்ட எப்படி சொல்ல முடியும், யார் யார் கண்டான்னு இதில் இல்லை, எங்க இல்லை குரான் இல்லை, எப்படி இருந்தா சந்தேகம் வராது, லக்கத் ரஆ முஹம்மதுர் ரப்பஹு அப்படின்னு சந்தேகம் வராது, முஹம்மது யாரை பார்த்தாங்க அவரை ரப்பை பார்த்தாங்க சந்தேகம் வராது. ஆனால் குரான் அப்படி இல்லை, நீங்கள் அந்த வசதி யாச்சு எங்கெல்லாம் 53 இன்னொன்று 81 இந்த ரெண்டு எழுதி படிச்சு பாருங்க. அப்போ அங்கே இந்த மாதிரி தான் வருது, அந்த குரான் வசனத்தை வச்சு அந்த சஹாபி விளங்கிட்டாங்க, முஹம்மது யாரை பார்த்துருக்காங்கண்டு அல்லாஹ் பார்த்துருக்குறாங்க. அப்போ ஆயிஷா எப்படி மறுத்தாங்க, இந்த ரெண்டு ஆயத்துக்குரிய சரியான விளக்கத்தை இந்த சமூகத்தில் நான் தான் முதல் முதலாக அல்லாஹ் வந்து கேட்டு படித்து கொண்டேன். ஆயிஷா என்ன அதிகமான வாய்ப்பு இருந்துச்சு, ஏன் அவங்க யாராக இருந்தாங்க, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியாக இருந்ததுனால பயணத்திலையும் அவங்க வீட்டிலேயே தங்கியிருக்கிற போல நிறைய கேட்டு கேட்டு படிச்சிட்டாங்க. சின்ன வயசாக இருந்தாங்க, சிறு வயசாக இருந்த ஒரு காரணம், அவன் நல்லா கேட்டு படிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்ததுனால நிறைய நிறைய விஷயங்கள் படிச்சிருந்தார். சகாபாக்கள் ஏற்பட்ட எத்தனையோ சந்தேகங்களை சொல்லிக் கொடுத்தது யாரு? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. அப்போ சொல்லி ஆயிஷா சொன்னாங்க, நான் கேட்டு சொல்லிட்டு மேலதிகமாக இன்னும் விளக்கு சொன்னாங்க. இதே போதும், ஏன் ஒரு ஆயத்தின் சரியான விளக்கை யாருக்கு சொல்லணும்? ரசூல் சொல்லணும். ரசூல் சொல்ல செய்தி சகாபாக்கு சொல்லணும். அப்ப இப்படி ரசூல் சொல்ல செய்தி அவங்க சொல்லிட்டு அதோட நிற்காம என்ன செய்யறாங்கன்னா, மேலதிகமாக ரெண்டு ஆயத்தை படிக்கிறாங்க. என்ன படிக்கிறாங்க? லா துதிருக்குல் அபுசார் உதிருக்குல் அபுசார் வஹுவல் லதீஃபுல் கபீர். ஆறாவது அத்தியாயத்தில் 103 வசனம். அது வசனம் என்ன வருது? அல்லாஹுவை இந்த புறப்பார்வை காண முடியாது, அவன் எல்லாருடைய எல்லாரையும் பார்க்கக்கூடியவன். ஏனென்றால் அவன் தான் நுட்பமாக விளங்கக்கூடியவன், புறத்தை அறியக்கூடிய அகத்தையும் அறியக்கூடிய ஆற்றலுக்குரியவன். வசத்தை படிச்சு காட்டினான். இந்த ஆயத்தின் எது என்ன விளக்கம்? மேலதிக விளக்கம். அந்த அவங்க சொன்னதுக்கு மறுப்பு எதை சொல்லிட்டாங்க? எதை சொல்லிட்டாங்க? ஒரு ஹதீஸ் சொல்லிட்டாங்க. என்ன சொன்னாங்க? ரசூல் என்ன சொன்னாங்க? அதை விளக்க நான் சொல்லலை, முன் மறந்தேன். ஆயிஷா என்ன சொன்னாங்க? ரசூலாட்ட கேட்டாங்களாம். ரசூலா சொன்னாங்க, ஜிபிரீலை நான் இருமுறை அவருடைய இயற்கையான தோற்றத்தில் கண்டேன். அப்ப ஜிபிரீலாம் தனி தோற்றம் இருக்கு. அவங்க என்ன, வானத்தை அடைச்சிருக்கிற மாதிரி மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோற்றத்தில் இருந்தாங்க. இப்படி ரெண்டு முறை கண்டா சொன்னாங்க. முதல் வகை வந்து ரெண்டு திரும்ப வகை வரும்போது பார்த்தாங்க, முதல்ல பார்த்தாங்க. இப்ப ரெண்டு முறை நான் பார்த்தேன்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு ஆயத்துக்கும் அர்த்தம் என்னது? என்னது? ஜிபிரீலை முகமது சலாம் கண்டார்கள். அவ இந்த ஆயத்து இந்த ஹதீஸ் சொன்னாலே போதும், முடிஞ்சு போச்சு. மேலதிக விளக்கமாக என்ன சொன்னாங்க? அல்லாஹ் சொல்வதை குர்ஆன் சொல்ல போதும் சொல்லி காட்டாங்க. ஆறாவது அத்தியாயத்துடைய 103 சொல்லி காட்டாங்க. இந்த புறப்பார்வைகளால் அல்லாஹ்வை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் அல்லாஹ் எல்லா பார்வையும் அவர் பார்க்கக்கூடியவர். ஏனென்றால் அவர் நுட்பமாக அகத்தை புறத்தை பார்ப்பது அகத்தை விளக்கிக் கொள்ளக்கூடிய அறிவாளின்னு அல்ல அந்த ஆகி பிடிச்சிட்டு காட்டாங்க. அடுத்து இன்னொரு சொன்னாங்க, 42 வசனத்துடைய 51 வசனம். பேசுவதாக இருந்தால் அவன் வகி மூலமாகத்தான் பேசுவான். அப்ப அறிவிப்பு தான், அல்லாட்ட அறிவு உணர்ந்து போய் கொடுப்பான், இப்படித்தான் பேசுவான். அல்லது அவன் ஒரு தூதரை அனுப்பி, யார் ஒரு தூதரை அனுப்பித்தான் பேசுவான். அது திரைமறைந்து பேசுவான். மூணு நல்ல சொல்றான். ஒண்ணு என்னது? அறிவிப்பு, வகி அறிவு, வகி அவன் உள்ளத்தில் அல்ல அது புதிப்பு ஏற்படுத்துவான், அதை அவன் சொல்லுவான். அல்லது ஜிபில் அனுப்பி சொல்லிக் கொடுப்பான், அல்லது திரைமறை சந்தவர் இப்படித்தான் பேசுவானே தவிர வேறு அல்லாஹ் நேரில் வந்து இரசி பேசவில்லை. இப்படி சொன்ன நம்ம செய்யற வணக்கங்களை பூரா ரசூல் சொன்னாங்க. சொன்ன விஷயங்களை யார் சொல்லிக் கொடுத்தது? அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான். ஆனால் நேரில் வந்து சொல்லிக் கொடுத்தான் இல்லை. ஒன்று ஜிபிரி அனுப்பியிருக்கான், அல்லது அவங்களை உள்ளத்தில் உதிப்பு ஏற்படுத்தினான், அல்லது மறைவாக இருந்த அல்லா சந்தா மறைவாக இருந்தால் அல்லா அழைச்சு சொன்னான். அந்த ரெண்டு வசனங்களை ஆதாரமாக காட்டுறாங்க பாருங்க. அப்போ ஒரு கேள்வியும் பதில் எப்படி அமைதி பாருங்க. ஒரு கேள்வி கேட்கும்போது எப்படிதான் கேட்குறாங்க? அல்லாஹ் இப்படி சொல்லியிருக்கிறானே, முகமது சந்தான ரப்பை கண்டதாக ரெண்டு வசனங்கள் ரெண்டு ஆத்தியா சொல்லும் போது நீங்கள் எப்படி மாற்றி சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் இப்போ தாங்க இல்லை, நான் ஓதி முடிச்ச காலத்துல எல்லாம் பயம் இல்லை. மேராஜ் இரவில், மேராஜ் இரவு ஒன்று கிடையாது. அந்த இரவு ஒன்று போட்டு என்ன செய்வாங்க? விடிய விடிய பேசுவாங்க. ஏன்னா அந்தலே பார்த்தீங்கன்னா ஒரு ராத்திரிக்குலாம் நன்றி நடக்கும். ஏன்னா நடந்து வஜ்ஜு வரைக்கும் நடக்கும். வஜ்ஜு கூட வஜ்ஜு துளை கூட இப்படி துளாமல் நேர்ச்சி வாங்கி போயிடுவாங்க மக்கள். அந்த மேராஜ் பேசக்கூடிய மக்கள் அதிகமாக சொல்கிற வார்த்தை வந்து ரப்பை செய்தாங்க. ரசூல் கண்டார்கள், எங்க கண்டாங்க? 7 தகண்டி போய் யாரை பார்த்தாங்க? ரசூல் சார் அல்லாஹ் நேரடியாக பார்த்து உரையாடி வந்துலாம் சொல்லுவாங்க. அப்போ நேர கண்ணால் பார்க்கல, கண்ணால் அவங்க என்ன செய்யலை, பார்க்கலை. அப்போ திரைமறைவாக தூய் அனுப்பிட்டு தான் அவங்க பேசியிருக்கிறான். அப்போ இந்த செய்தியை யார் சொல்கிற? ஆயிஷா. இப்படி யாராவது சொன்னான் முகமது சல்லாஹ் தன்னுடைய கண்ணால் புறக்கண்ணால் அல்லாஹை பார்த்தோன்னா அவன் என்ன பொய் சொல்லிவிட்டான். மிகப்பெரிய பொய் நான் ஆழமாக அல்லாஹ் பெரிய எடுத்துறான். அந்த வார்த்தைக்கு அல்லாஹ் இந்த மிகப்பெரிய கடுமையான பொய்யை சொல்லிவிட்டான் நான். அப்போ அல்லாஹ் பார்க்க முடியாதா? முடியும். எப்போ முடியும்? வறுமை வறுமையில் மூமின்கள் அல்லாஹுவை 14 நாள் அந்த இரவுடைய சந்திரனை பார்ப்பதை போல பார்ப்பார். முழுநிலா முழுநிலை பார்க்க யாரும் இடத்துல இருக்குமா? அவ்வளோ பிரகாசம் அந்த மாதிரி அல்லாஹ் பார்ப்பார்கள் சொல்லலாம். மூமின்கள் அல்லாஹ் வறுமையில் பார்ப்பாங்க, எங்கே பார்க்க முடியாது? உலகத்தை பார்க்க. அதான் மூசா அரசு தடவை அல்லாஹ் அவரை சந்திக்க அழைச்ச போது என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வை நான் பார்க்க வேண்டும்னா. அப்போ அல்லாஹ் சொன்ன, நீ பார்க்கணுமா? நீ பார்க்கிறதா இருந்தால் அதுக்கு முன்னால் ஒரு விஷயத்தை ஒரு தெரிஞ்சுக்க. நான் ஒரு மலை அடிவாரத்தில் ஒரு ஒளியர் மாதிரி பாரு, அதை பார்த்தா நீ என்ன செய்யலாம், பயிரில் பார்க்கலாம், அதை பார்க்கறது சக்தி இருந்தா என்ன செய்யலாம், நீ என்ன பார்க்கலாம்னா அதை மாதிரி பார்த்து ஒரு ஒளிவை சக்குன்னு செய்யறாங்க, மூச்சு எழுந்து கொடுத்து கொடுத்துட்டா, மயங்கி கொடுத்துட்டான். அப்ப அதே பார்க்க முடியும், யாரும் பார்க்க முடியாது, அல்லாவே பார்க்க முடியாது, எல்லாம் குரான் சொல்லி காட்டுறோம். அப்ப இதை வச்சு ஆயிஷா சொன்னாங்க, இந்த ரசூலா சொன்ன செய்திய அவங்க ரெண்டு முறை யாரை பார்த்தாங்க, யார இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கேன், அப்பதான் மக்கள் சொல்ல முடியும். இது எதுல வருது, முஸ்லீம்ல நம்பரு ஞாபகம் வச்சுங்க 177. இது அறிவுகள் சகாயம் மசரூப் அவர்கள் ஒரு செய்தியை மறைத்து விட்டதாக சொன்னால் அவன் அல்லாஹ் மிகப்பெரிய பொய்யை சொல்லிட்டான். மிக முக்கியமான செய்திகள் இந்த செய்தி சமுதாயத்தில் மிகப்பெரிய பின்னடைவை வழிகளை ஏற்படுத்த விஷயங்களையா ஆயிஷா அந்த காலத்தில் சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தாங்க, ஒரு விஷயத்தை மறைச்சிட்டாங்க, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை ஒரு விஷயம் மறைத்து விட்டார்கள் என்று யாராவது சொன்னால் அவன் மிகப்பெரிய பொய்யை அல்லாஹ் சொல்லிவிட்டான்னு சொன்னான். தரீகா அவனுக்கு என்னது தரீகா தெரியுமில, தரீகா ரோடு, இந்த ஊர்ல தரீக தரீகிறான், ஹாஜ் தரீ ஹாஜ் தரீகிறான், தண்ணி அர்த்தம் ரோடு. நம்ம ஊர்ல தரீகான்னு சொன்னா என்னது, மாட்டிருந்தேன் பாருங்க, ஓதி ஆரம்பிச்சாங்க, 7 வருஷம் ஓதி ஆரம்பிச்சாங்க. ஏன்னா ஓத போனதே நான் அந்த கதை கேட்டுதான், அவுளியா கதை கேட்டுதான் ஓத போறேன். எப்படியாவது காற்று பறந்துடணும், கடல் நடந்து ஆசைப்பட்டு தான் ஓத போறேன். அப்ப இது இல்லாத ஒன்று காரணம் ஓத நல்லா எனக்கு உதவி செய்யிட்டேன் மாறி வந்துட்டேன். அப்ப இந்த சமுதாயத்துல மிகப்பெரிய சோதனை, மிகப்பெரிய சீர்கேடு வழிகள் எல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றுதான் இந்த சேகு பீர் என்பது. நம்ம நாட்டில் நீ பாக்குறோம் எந்த அளவுக்குன்னா, அவங்க தர்ற பேப்பரை வாங்கி தலைமாற்றி நடக்கலாம் கபூர்ல, சுருக்க போறாமா பியூர் நரகம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என்ன செய்யிருக்கலாம். அப்போ அதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சேகரிட்ட போய் ஒருத்தர் பையத்து வாங்க போறான்டா, அவர் சொல்றது வெறும் கதை தான். இஸ்லாத்துக்கு சம்பந்தமே குரான் ஒரு ஆயத்தாச்சு வராது, அதிசயமா தான் ஆய சொல்லுவாங்க, மற்றெல்லாம் வெறும் கதை தான். அவர் நான் போறவனே ஒரு கதை சொல்லிட்டாரு, என்ன கதை சொல்றா, அந்த கதையில சொல்ல நேரம் எனக்கு சிற்பம் சொல்ல என்ன தெரியுமா, சேகரிடத்தில் பையத்து வாங்கக்கூடிய மாணவனும் ஆசிரியத்தில் சேகரத்தில் ஏன் இருக்கு என்று கேட்கக்கூடிய மாணவனும், யாரு சேகரத்தில் ஏன் இருக்கு என்று கேட்கக்கூடிய மாணவனும் ஆசிரியத்தில் ஏன் இருக்கு என்று கேட்காத மாணவனும் இரண்டு பேரும் மாண்மைக்குத்தான் லாயிருக்கின்றார். புரிஞ்சு சொன்னது, சேகட்ட ஏன் எதிர்க்கு கேட்கக்கூடாதான், கேட்டா எங்க போனோம், மாடு இங்கே லாயிக்கலன்ட்டார், இங்கேயே வந்த வந்த இடம் கேட்கக்கூடாது முதல்ல. அவன் அவளையும் அவனை போனவன கேட்டான், முதல்ல கேட்கலான்னு எப்படி கேட்கறது, அவர் சொல்றதான் கதை. சுபகானந்த அந்த கதையை கேட்டா அவ்வளோ விக்ரமாத கதையெல்லாம் தேவையில்லாம இருக்கு, அவ்வளோ மோசமான கதை. அதையெல்லாம் இப்போ ஆலிசான பேர் கேட்டுக்கிட்டு இருந்தேன் பாருங்க, அப்போ எவ்வளோ முட்டாளந்தேன். அப்போ இதுக்கு என்ன காரணம் சொல்லுங்க, ஒரே ஒரு காரணம், என்ன காரணம், அவ்வளோ தான். குரான் இது படிச்சிருந்தா என்ன அல்லாஹ் பிரியப்பட்டு சொல்லி அல்ல எங்கேயும் சொல்லிக்கிறானா, அதில் கேட்டிருப்பேன், அப்படி கேட்கணும் தடை போட்டார், அது ஒரு செய்வார. அப்போ இப்படி சொல்லி தான் ஆரம்பிக்கிறான், சேகுடைய கையில் இருக்கிற ஆள் எப்படி இருக்கணுமா, மையத்தை குளிப்பாட்டுறவன் கையில் மையத்தில் அது மாதிரி இருக்கணும். அப்போ அவன் என்ன செய்தாலும் செய்யக்கூடாது, என்ன கேட்கவே கூடாது, அப்படி சொல்லி தான் ஆரம்பிப்பான். அப்போ என்ன அர்த்தம், கேட்டக்கிட்ட என்ன இல்லை விளக்கம் இல்லை. ஒன்றாவது படிக்கிற காலத்தில் யாராச்சும் வார்த்தையை செய்ய பயிற்சியில் பையன் விளக்கமாக கேட்டேன், இப்போ ஒன்று தெரியாது, ரெண்டாவது சொல்லுவான், அவன் பிஏ படித்து எம்ஏ படித்தாலும் தெரியாது, என்ன சில விஷயம் யாருமே தெரியாது. அது மாதிரி தெரியாத விஷயத்தை வச்சுருக்கா, எது அப்போ மனத்தில் எதுவும் அந்த தெரியக்கான், வெறும் முட்டாள்தனம். அதுக்கு மார்க்கத்துக்கும் மனித அறிவுக்கும் சம்பந்தம் இல்லை ஆசை, அது அதுக்கு சார் ஒருத்தர் பேசுவாங்க, அந்த கதையை கேட்டீங்கன்னா ஆச்சரியம் இல்லை, அவ்வளோ மனத்தனமான கதைகள் தான் என்னது தரீகா. அப்போ அந்த மாதிரி விஷயத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் சில விஷயத்தை சில மறைச்சிட்டாங்க, மறைத்து அலிக்கு மட்டும் சொல்லி கொடுத்தாங்களாம், வேற யாரும் சொல்லி கொடுக்கலாம். இப்போ ஒரு விஷயம் வச்சுக்கோங்க, அலிக்கு மட்டும் சொல்லி கொடுத்துருந்தா யாருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கோம், இப்ப சேகு தெரிஞ்சு மறக்க தெரிஞ்சு அப்ப ரசூலுல்லா மேல போய் கட்டுற பாருங்க, அழிக்கு மட்டும் சொல்லி கொடுத்து உலகை விட தெரிஞ்சுட்டேன். அவர் சொல்லி தரையா சொல்லி கொடுத்துக்கு ரசூல் சில உலகம் தான் சொல்லி கொடுத்து. சில பேர் பாத்தீங்கன்னா ரகசியம் சொல்லி சொல்லிடுறாங்க, அவன் 100 சொல்லுவான், யாரும் சொல்லாது, யாரும் சொல்லி 100 சொல்லுவான். சிலர் வாயிற்கு சுபாரம்லாம் சொல்லி முடிச்ச உடனே 100 பேர் தெரிஞ்சுக்கணும் எப்படின்னு அவர் சொன்னாருப்பான். சிலர் வாய் புண்டிக்கு தெரியாது. அப்ப அந்த மாதிரி நினைச்சுட்டா ரசூல் சொல்லி கொடுத்து ரகசியம் சொல்லி கொடுத்தா அழில் எப்படி சொல்லுவாங்களா? இன்னைக்கு வரைக்கும் ஷேக்கு தெரியும், இந்த மட ஷேக்கு தொழுகை இல்லை ஒன்று இல்லை, இப்போ ஜமாத்தை சொல்ல மாட்டான். இவன் கவனிச்சு பாருங்க, பெரிய ஷேக்கெலாம் இங்கே வர மாட்டான், பள்ளியாக சொல்ல மாட்டான். ரெண்டு கண்ணால் பார்த்து எங்கள் ஊரில் பெரிய பெரிய ஷேக்கெலாம் இருந்தால் பள்ளிவாசலுக்கு அவன் வீட்டுக்கு ஒரு தேவ சோறு தான், வரவே மாட்டான் ஜமாத்து. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு மனுஷன் முஸ்லீமா முஸ்லீகாட அடையாளம் என்ன சொன்னாங்க, அவன் பள்ளியை தொழுது கொஞ்சம் ஜமாத் தொழுது அஞ்சு தொழில் ஜமா தொழுது, இவங்க வர்றதே இல்லை. அப்போ வந்து மக்கள் ஏன்னா வந்தாலும் தெரிஞ்சு போயிடுமா யாருண்டு, அதெல்லாம் வர்றதில்லை. அப்போ இந்த மாதிரி சில போலித்தரமான வா சீரலை செய்து அவன் பாருங்க, மூடுக்கு தான் திட்டு வர மாட்டான். யார் திட்டு வருவா? நம்ம விட்டாளுங்க. அது திட்டு என்னவோ பெரிய பக்குவமாக கொண்டு வருவா அப்படின்னால அவன் ஓடி முடிச்சு வச்சா நீட்டு வெளியே போவோம். அவனுக்கு காசு எழுதி தீட்டு சிண்டாலும் பார்த்து கொண்டு வருவார். பெரிய சந்து சின்ன ஆளுக்கெல்லாம் கிடையாது. அவன் அதை சேகரிச்சு சொல்லக்கூடிய சாய்மார்கள் தான் என்ன செய்வான், அப்படி கொண்டு கட்டி கொண்டு போவான், அவன் வீட்டுல கொடுப்பான். அப்போ ஏன்னா அழுக்காக தான் வராமல் இருக்கான், வந்தானே விழுத்து வச்சான், யாரும் தெரிஞ்சாலும் வரமாட்டேங்கிறான். அப்போ என்னென்னா இப்படி அந்த காலத்தில் சொல்லி வச்சா எப்படி ரசூ சல்லா ஆசர் எல்லா செய்தி எல்லாரும் சொல்லிக் கொடுக்கல? ஆயிஷா சொல்கிறாங்க, எப்படி அல்லாஹ்வுடைய தூதர் எதையாவது மறைத்து விட்டான் சொன்னால் அவன் அல்லாஹ்வுக்கு மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான். சும்மா சொல்லலை, சொல்லிட்டு ஒரு ஆதாரம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? குரான் வரக்கூடிய வசதி சொல்கிறாங்க, அல்லாஹ் ரசூல சொல்கிறான், பல்லிது மாவுன் சில இலக்கம் ரப்பிக்க, ரபியே உம்முடைய ரப்பு எதையெல்லாம் உனக்கு இறக்கியிருக்கா மக்கள்கிட்ட சொல்லிடு. வயல்லம் தஃபால் அப்படி சொல்லாமல் இருந்தால் ஃபமா பல்லகத்தர் சாலத்தவு, என்னுடைய தூள் செய்தியை சொல்லாத குற்றவாளி ஆகிட்டால் அல்லாஹ் எச்சரிக்கிறான். அப்போ இப்படி அல்லாஹ் சொன்ன வசனத்தை சொல்லி அவன் விளக்குறான். இது 5வது அத்தியாயத்தில் 62வது வசனத்தை வருது. இந்த வசனத்தை சொல்லி விளக்குறான். சொல்லிட்டு ஆயிஷா முக்கியமான செய்தி சொன்னான். பாருங்க எவ்வளோ அழகான செய்திகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலம் அந்த செய்திகளை சொல்லி காட்டான். பாருங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி ஒன்றை மறைக்கணும்னு இருந்திருந்தா ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. என்னது? ஆரம்ப காலத்தில் பிள்ளைகள் எடுத்து வளர்க்குற பழக்கம், அப்படி எடுத்து வளர்ந்துட்டா அந்த குழந்தை யாருடைய குழந்தைய போல ஆயிடும், தன்னுடைய சொந்த குழந்தை பெற்றெடுத்த குழந்தை மாறி நினைச்சாங்க. அந்த குழந்தைக்கு சொத்து கொடுக்கறது வைக்கிறது இஸ்லாத்தை சொந்த மாறிக்கிற சட்டம் அதே மாதிரி சட்டம் அளவுக்கு என்ன செய்தி இருந்துச்சு. அந்த காலத்தில் சூசல்லாச ஜெயின் ஒரு ஆள் எடுத்து வளர்த்தாங்க. எந்த ஒரு மக்கள் பேசுவாங்க, ஜெயின் ஒரு முகம்மது எப்படி சொல்லுவாங்க, ஜெய்துபின் முகம்மது, முகம்மதுடைய மக ஜெயின் சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்க அவ்வளவு நெருக்கமா இருந்தாங்க. சிறந்த அவ்வளவு பிரியமா வச்சிருந்தாங்க அவரை. அவருக்கு ஒரு பெண்ணை மனம் பிடிச்சிருந்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாமி மகள் ஜெய்தப் பின் ஜஹஷ், ஒரு அழகான பெண், நல்ல குடும்பத்தில் உள்ளவங்க, நல்ல வசதி, ஓரளவு வசதியான அவங்க கூட அவங்கள மனம் பிடிச்சி கொடுத்தாங்க. மனம் பெண் கேட்டு விட்டாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ந்து வாலிபராய் வந்த உடனே தானுடைய வளர்ப்பு மகனுக்கு மனைவியாக அதை கேட்டாங்க. முதல்ல அவங்க வந்து அவங்க மனசு ஒரு விரும்பலை, இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் கேட்டு விட்டாங்கனால அவங்களே சில மனம் வந்துட்டா. அல்லாஹ்வும் தூது விஷயத்தை முடிவு செய்யிட்டு அதில் யாருக்கும் மாற்றுக்க சொல்றதுக்கு ஒரு ஆணுக்கு பெண்ணுக்கு அதிகாரம் இல்லை என்று வசனம் இருக்குது. அந்த அடிப்படையில் அவங்க விஷயம் சரின்னு ஏற்றுட்டாங்க. அவங்க ரெண்டு பேரும் என்ன செய்தாங்க, மனம் பிடித்து கடவுள் மறையாக வாழும்போது இயல்பு ரெண்டு பேருக்கு என்ன செய்யலை, ஒத்து போகல. அப்படி ஒத்து போகல என்று சொன்ன உடனே அவர் வந்து ரசூல் அடை சொல்ற அல்லாஹ் தூதர் இந்த பெண் எனக்கு வாழ்க்கையில் ஒத்து போகல, நான் தலாக்கு சொல்ல போறேன். அல்லாஹ் ரசூலுக்கு அறிவிக்கிறான், எப்படி அவர் அந்த பெண்ணை தலாக்கு சொல்லுவார், அந்த பெண்ணை உனக்கு நான் செய்வேன், மனம் முடிந்து தருவேன். நீ சூரத்தில் ஆசா 34வது அத்தியாயத்தில் படிச்சு பாருங்க, 34வது அத்தியாயத்தில் 30வது அத்தியாயத்தில் அப்படி தொடர்ந்து சொல்லிட்டு வரான். அவன் என்ன சொல்றான், நான் உனக்கு மனம் முடிந்து தருவேன் அல்ல சொல்லிட்டான். அப்ப அல்லாஹ் உனக்கு மனம் முடிந்து தருவேன்னு சொல்றதாக இருந்தா அதுல மாற்று இருக்குமா? மாற்று இருக்காரு. ரசூல் என்ன செய்தாங்க, ஜெயிலு சொல்றாரு, அல்லாஹ் தூதரே இந்த மாதிரி அந்த பெண் எனக்கு வேண்டாம், நான் தலாக்கு சொல்ல போறேன். ரசூலா சொல்றாங்க, தலாக்கு சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நீ மக்களை பயந்த தக்ஷன் நாஸ், மக்களை பயந்து என்ன செய்த, தலாக்கு சொல்லாதன்னு சொன்ன. ஆனா அல்லாஹ்வாகி நான் பயப்பட தகுதியான ஆள் நான் தான், எதை நீ மறைத்து வைத்தாய் அதை அல்லாஹ்வாகி நான் வெளிப்படுத்த மாட்டேன் அப்படி நல்லா கண்டிக்கிறான். யோசிங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படி சொன்ன விஷயத்தை எல்லாம் கண்டிச்சு சொல்றாங்க. ஆயிஷா சொல்றாங்க, ஒரு விஷயத்தை மறைக்கிறதா இருந்தால் இதை மறைச்சிருப்பாங்க, இதை மறைத்திருப்பான். மறைக்கணும் இருந்தா அல்லாஹ் சொன்ன விஷயத்தை இதை மறைக்கிறதும் இருந்தா, மறைக்கிறதுக்கு அனுமதி இருந்தா இதை சொல்லாமல் இருப்பாங்க. ஏன் அது விழுக்கு மாறி அது நீங்க பெரிய குறைய சொல்லிட்டான். ஏன்னா ரசூலா பத்தி நான் ரொம்ப அவர் ஒரு காமுகன் அப்படிலாம் சொல்லி செய்யறான், அசிங்கம் பேசுறான். ஆனா அதுல மிகப்பெரிய வரலாற்று நிகழ்ச்சி இருக்கு. அல்லாஹால ஏற்படுத்தக்கூடிய மார்க்கங்கள்ல மிகப்பெரிய ஒரு சமுதாயத்திற்கு நல்லது இருக்கு. ஏண்டா அந்த காலத்துக்கு நினைச்சிருந்தாங்க பாருங்க. அதெல்லாம் மாத்திரம் வளர்ப்பு மகன் ஒருபோதும் பெற்ற பிள்ளை போல் மாறமாட்டான். பெத்த பிள்ளைதான் யாரு பிள்ளை. அதனால இஸ்லாமிய மார்க்கத்தை எவ்வளவு முக்கியமான விஷயம் கேட்டா நம்ம கூட தெரியாம இருக்கிறாங்க. நாம் எந்த பிள்ளை வளர்க்கிறோமோ அந்த பிள்ளை அந்த பிள்ளைகளுடைய தகப்பன் பேர சொல்லிக் கூடணும், அவளுடைய மகனும் சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பேர கூடாது. நம்ம வளர்த்தவங்கனால நம்ம பேர அப்படி போட்டா அது மிகப்பெரிய குற்றம். நாம் அப்படி செய்தவன் மன்னிப்புக்காக மோத்தா போனா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சொல்றான். அப்ப அவ்வளவு பெரிய குற்றம் எது? வளர்ப்பு மகனை தா மகனா சொல்லணும். சில சந்தர்ப்பங்கள்ல பெற்று தகப்பன் தெரியாட்ட சகோதர மகனே சொல்றான். தாப்பு பேர் தெரியும், அந்த அளவு வளர்ந்துருப்பாங்க, சிறுபிள்ளை தூக்கிட்டு வந்திருப்பாங்க, தாப்பன் தொடர்ந்து எல்லாம் போயிருக்கும். அப்படி ஆயிட்டாலும் செய்ய முடியாது, அந்த பிள்ளை தான் யாருமானு சொல்ல முடியாது. அப்ப என்ன செய்யணும்? அந்த ஒரு விஷயம் தான் சாலிவதி இல்லாமல் நாட்டு நடந்து பாருங்க. பால் குடி விஷயம் சாலிவதி தாத்தாலான் வந்து சிறு பிள்ளையை ரசூல தூக்கிட்டு வந்த அந்த அவனுடைய அவரை தூக்கி வளர்த்தவருக்கு அவருடைய தகப்ப யாரையே தெரியல. அது பார்த்தீங்கன்னா சாலிம் பவுலான்னு வரும், சாலிம் சவுடைய மகன் இருந்து வரும். குரான் என்ன வருது? அந்த தகப்பாடை பேர சொல்லி கொடுத்து தெரியாண்டா சகோதரன் மகனே சொல்லுங்க. எப்படி சொல்லக்கூடாது? ஏன் சொந்த மண் போடக்கூடாது? அது பெரிய ஞாபகம் நான் வளர்த்தா கூட போடக்கூடாது. இன்னொரு ஒரு துளுக்கு செய்ய சொல்லிடுறேன். இந்த பால் குடி சம்பவம் சாலி விதிந்தா வந்தாலும் சின்ன பிள்ளைகளே எங்க வந்தாங்க எடுத்து வளர்த்தாங்க. தகப்ப யாரும் தெரியாத வளர்ந்துருக்காங்க. அப்போ அவருக்கு யார் தான் தாயிலே தெரிஞ்சிருக்கோம்? இந்த வளர்த்தாங்க பாருங்க, அவங்க ரெண்டு பேரும் தான். அந்த அளவுக்கு ஐக்கியமா இருந்தாங்க. ஆனா இந்த சட்டம் வந்த பிறகு, இந்த சட்டம் வளர்ப்பு மகன் ஒருபோது யாராக மாட்டான், பெற்ற பிள்ளையாக ஆக மாட்டான் என்று சட்டம் வருது. சட்டம் வந்த உடனே குர்ஆன் ஆயத்து வந்துட்டா சஹாபாக்கள் முன்னுரிமை கொடுப்பாங்க. அது தனக்கு எவ்வளவு பாதகம் சாதகம் யோசிக்கிறதே இல்லை. அப்ப சாலிமை எடுத்து வளர்ந்த தாயார் போய் சில சொல்லாட்ட இப்படி ஒரு சட்டம் வந்துருச்ச குர்ஆன்ல. இப்ப யார் இல்லை? யார் இல்லை? என்னுடைய மகன் இல்லை. அப்ப என்னுடைய மகன் இல்லைன்னு சொன்னா அவர் என்ன செய்ய முடியாது? அவர் பெரிய ஆளாயிட்டு சாதாரண கேட்டு வரப்போக முடியாது. என்ன செய்யறதுன்னா அப்பதான் நீ பால் கொடுத்து கேட்டா. ஆனால் அப்ப இப்ப விடலாமா என்று கேளுங்க. அது மடத்தனமான கேள்வி. ஏன் சொல்லுங்க? பாப்போம். ஒரு குழந்தை எடுத்து வச்சுக்கோங்க, அந்த குழந்தையை நம்முடைய பிள்ளை மாறி உள்ள சட்டத்துக்கு ஆக்குறதா என்ன செய்யணும்? பால் கொடுத்தா போதும். எடுத்த போதும் பிறந்த குழந்தை எடுத்துருக்கேன். அந்த குழந்தை எடுத்து வச்சு பால் கொடுத்துட்டு அந்த குழந்தை யார் குழந்தை மாதிரி ஆகிடும்? நம்ம பெற்ற குழந்தை ஆகிடும். அப்ப பெற்ற குழந்தைக்கு என்னெல்லாம் முன்னுரிமை அந்த மாதிரி யாருக்கு வந்துடும்? ஆனா அந்த காலத்தில் அது இல்லாமல் போனதுனால ஒரு எடுத்து வளர்த்த குழந்தை யாருடைய குழந்தைன்னு தெரியாத வந்து போனாலும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் வந்து வெளியே பேச ஈஸியாக பேசிடுவான். ஒரு குழந்தை எடுத்து வளர்த்தவருக்கு அந்த குழந்தையோட தாய் இந்த யாருன்னு தெரியாம அந்த அளவுக்கு யாரோட ஐக்கியமா இருக்குது, வளர்த்தவோட ஐக்கியமா இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு பிள்ளை இல்லையா? பிள்ளை இல்லை போன சொல்ல முடியுமா? அப்படியா சொல்லுவாங்களா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க அப்படியா? இது சரியான ஆசிரியர் அப்படியா? அதிகாரப்பூர்வமான ஆதாரப்பூர்வமான செய்தி. அந்த அவருக்கு இந்த பால் கொடுத்து கேட்டாங்க. அப்ப தாயை மாதிரி வளர்ந்துட்டதுனால ஒரு தாயிடத்துல பார்வை தவறே கிடையாது அப்படி ரசூல் சொல்லி கொடுத்தாங்க. அவங்க செய்தாங்க, அவ்வளவு முடிஞ்சு போச்சு. அப்ப இந்த சட்டத்தை எல்லாம் மாத்திரத்துக்கு அவனது என்ன செய்தான்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரை மனைவி சொல்கிறான்? ஜைரப. தான் வளர்த்த அந்த ஜெயருடைய மனைவியே. அப்ப அவர் தலா சொல்லிடுறார். அப்ப அல்ல எதையா சொல்றேன், ஆயிஷா என்ன செய்தாங்க சொல்லி காட்டுறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு எதையாவது மறைப்பதாக இருந்தா எதை மறைச்சிருப்பாங்க? இதை மறைச்சிருப்பாங்க. ஏன் அவங்க பேர்ல அது குற்றச்சாட்டு மாதிரி? அதே அல்லாம அவங்க மறைக்கலையே அல்லாவுடைய மார்க்கம். அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தில் எதையுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைக்கல, சொல்லிவிட்டாங்க ஆதாரம். ஏன்னா அல்லாஹ் சொல்ல சொல்ல நீங்க என்ன நான் சொன்னது எல்லாம் போய் சொல்லிடுன்னு அல்லாஹ் சொன்னதுனால சொன்ன செய்தி எல்லாத்தையும் செய்யிட்டாங்க சொல்லிட்டாங்க. உலகத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தலைவர் வரல, வர முடியாது. ஏன் அவங்க என்ன சொன்னாங்க? என் மூலமாக ஒரே ஒரு செய்தி இருந்தாலும் போய் சொல்லுங்கள்னு சொன்ன ஒரு தலைவர் ரசூல் மட்டும்தான். யாரா சொல்ல முடியுமா? இன்னைக்கு நம்ம தலைவர்லாம் கூட என்ன சொல்லுவாங்க? ஏய் எல்லாத்தையும் சொல்லிடாரு, பேசிட்டு வெளியே சொல்லிடுறாரு. ஏன்னா என்ன அந்த அளவுக்கு சொல்ல முடியாத வாழ்க்கை. நம்ம தலைவரை பத்திலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மோசமான வாழ்க்கைகள். அல்லாவுடைய தூதர் பேசுறவங்க கூட அல்லாவுடைய தூதர் வந்து மாமதின்னு சொல்லி பல மணி நேரம் பேசிருக்கிறாங்க. அவங்க பேச்சுக்கு அவங்க சம்பந்தம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்கும்போது யார் முகமது கேட்கறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்குள்ள தவித்தலை பார்த்தீங்கன்னா போன் மணி எடுக்க மாட்டாங்க. வேற இடத்துக்கு கேட்கறீங்க, யாரும் கேட்கறான் கேட்டு விவரம் தெரிஞ்ச மட்டும் இஷ்டப்பட்ட உடனே கொடுக்க மாட்டாங்க. போய் பார்க்க முடியல. அப்படின்னு அல்லாவுடைய தூதுடைய சட்டத்தை அவங்க அந்த மாதிரி இருந்த பேர் யாரும் வைக்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு எல்லாவற்றையும் சொல்லிட்டான். இல்லை இல்லற வாழ்க்கை, வீட்டு வாழ்க்கை, வீட்டு வாழ்க்கை, வெளி வாழ்க்கை, தொழுகை, வணக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்ப அல்லாவுடைய தூதர் இசையில எதையுமே மறைக்கவில்லை. அப்படி யாராவது மறைத்ததாக சொன்னால் அவன் அல்லாஹ் மிகப்பெரிய பொய்யை சொல்லிவிட்டான் சொன்னான். மூணாவது இந்த உலகத்துல மறைவான செய்தி அல்லாஹவை தவிர வேற யாருக்காவது தெரியும் என்று சொன்னால் அவனும் அல்லாஹ் மிகப்பெரிய பொய் சொல்லிட்டான். அதுக்கு ஒரு ஆயத்தை படிச்சுக்காட்டினான் குல் நபின்னு சொல்லுங்க. லாயாலமும் மன்ஃபி சமாவாத்தி வல்லக கைப இல்லல்லாஹ், வானத்திலேயும் பூமியிலையும் மறைந்திருக்கிற எந்த ஒரு செய்தியும் அல்லாஹவை தவிர வேறு எவருமே அறிய மாட்டார்கள். இது 27 அத்தியாயத்தில் அறுந்தோம். இதில் எனக்கு குறைய சுற்றி முடிச்சிடறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரியுங்கிறாங்க, தெரியும் மறைவான ஞானம் இருக்குது அவங்க எல்லா அவசியம் இருக்கு, ரசூசலாது எல்லா மக்களோடய வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மூத்த ஆகலை என்று இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவுளியாகவே சொல்கிறான், அதனால அவுளியாகவே சொல்ல மாட்டாங்க, மறைவாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களாம், வாழ்ந்தே அடங்கல. ஆனால் தூங்குறவன் தலைமாட்டில் போய் ஏதாச்சும் சொல்ல கால் விடுதா, அவன் மூத்தானால ஹோமாசத்து நடக்கிறாங்களா, 10 வருஷம் 15 வருஷம் அவன் கிடக்கலாம், சாப்பிட மாட்டேங்க, குடிக்க மாட்டேங்க, தலையெழுத்து அவன் வச்சுக்கிட்டு இருக்கிறான். அப்போ அவனே அடக்கம் செய்யறது இல்லை. அப்போ அவளே அப்படி அடக்கிட்டு சொல்கிறான், என்ன செய்யல, கபூல் வாழ்ந்து கொடுத்துருக்க தோண்டிப்பாரா இருக்காரு, அவன் மனத்தனமாக சொல்லிட்டு இருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தை மீண்டு திரும்பி வந்துட்டு இருக்கிறாங்க. பிற்போது என்ன செய்தாங்க, ஒரு அபூரா கூப்பிட்டு அபூரவே நாங்கள் தூங்க போகிறோம், நீ கொஞ்சங்களாம் பார்த்துக்க, நீ இரண்டு சுப்பு கிளப்பிட்டுட்டான், எல்லாரும் தூங்கிட்டாங்க, எல்லாரும் தூங்க ஒரு ஆள் நிற்க முடியுமா, ஒரு ஆள் ஒன்று போனால் எல்லாரும் வரும் நம்ம பார்க்குறோம், ஏதாவது ஒரு செய்தால் அது மாதிரி செய்கிறோம். அம்புகள் என்ன செய்தாங்க, எல்லாரும் நீங்கள் தூங்குறாங்க, நம்ம தூங்கக்கூடாது, தூங்கி நம்ம தூங்கி எழுப்பிட முடியாது, அதனால என் செய்தோம் தொழு கொடுத்துதான், தொழு தொழுது பார்த்தாலும் தொழு அவங்க ரெண்டு மணி நேரம் தொழ முடியல, சரி படுத்துங்கிற தூங்கிடுவோம், ஒட்டிடத்தில் சார்ஜ் கொஞ்சம் இம்பார்ட்டு சார்ஜாங்கன்னு தூங்கிட்டாங்க, சூரிய உச்சிருச்சு எல்லாரும் தூங்கும். அவங்கிறத முதல் முடிச்சு பார்த்தாங்க, ரசூலாக தூங்கிட்டு இருக்காங்க, என்ன சொல்லணும்னு தெரியல, யோசிச்சு முடிச்சுட்டே இருக்கிறாங்க, என்ன சொல்லுவோம், எழுப்புமோ வாட்டமான் உமர்ல நினைச்சு வந்தாங்க. அவங்க ஒரு பக்கத்து உட்காந்து பார்த்துட்டு ரசூலை தூக்கிட்டு அல்லாஹு அக்பர் சத்தம் பண்ணாங்க, சத்தம் பண்ண ரசூலை விழிச்சாங்க. அவங்க என்னவே என்ன பண்ணாரு, உங்களை யார் தூங்க வைத்தான் அவன் தான் இன்னும் தூக்க வைத்தான், அந்த சூழ்நிலை வேற சில முடியும், உனியும் தூக்கிட்டு நான் தூக்கிட்டு வேற வழி இல்லை அப்படின்னா. அப்ப ரசூல் சில ஒன்றும் கோபப்பட சொன்னாங்க, அந்த இடத்துட்டு மாறி போய் சொன்னாங்க, யாருக்கேனும் இரவு தொழுகை தூ தவறி போய்விட்டால் அந்த அடியோடு மறந்து போய்விட்டால் நினை வரும்போது தொழுது கொள்ளுங்கள். சிலவர் வேண்டை இழந்து தோறான், என்ன தூங்கிட்டேன் காலையில் எழுந்தேன், அதுக்குள்ள இவ்வளோ செய்து வச்சு தூங்கிட்டான், அதெல்லாம் செட் பண்ணி அதை யாரையும் சொல்லி வச்சு தூங்கிட்டு வச்சுருக்க அப்போ பிரச்சனை இல்லை. இப்போ அலாரம் அடிக்கும்போது ஆஃப் எடுத்துக்கிறான், நான் அதை ஆஃப் பண்ணனா அப்படி தூங்கிட்டேங்கண்ணா, அப்படி செய்யக்கூடாது, அது குற்றம். அப்போ இந்த மாதிரி வந்து நம்ம மறந்து தூங்கிட்டோம் அல்லது என்ன செய்யணும், நம்மளை நினைவே இல்லாமல் ஒரு காரியம் செய்யிட்டே இருந்தோம், நம்ம ஞாபகம் இல்லாமல் போச்சு. அப்போ என்ன தோறு வந்து மகரிவில் ஞாபகம் தோறு தொழிலியல், அப்போ ஞாபகம் வரும்போது தோறும் அதான் நேரம். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி செய்தாங்க, ஒரு விஷயத்தை தூங்கிட்டாங்க, தூங்கும் போது ஒன்றுமே தெரியும், சூரிய உதிச்சு தெரியல. அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது மூத்தா தெரியுமா, அறவே தெரியாது. சரி இதெல்லாம் போக நீங்கள் சம்பதம் ஒன்றில் ஞாபகம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்தில் யாரை கூட்டு ஆயிஷா கூட்டு போகிறாங்க, திரும்பி வறுமையில் செய்யிட்டாங்க, ஆயிஷா விட்டாங்க பெரிய சம்பவம் சொல்லுமா வச்சுங்க, என்ன ஒன்றரை தொட்டு தூக்கிட்டு வருவாங்க. அப்போ தூக்குறவங்க என்ன செய்யலாம், ஒன்று போயிட்டு வந்து செய்யிட்டாங்க, தூக்குறவங்க ஆயிஷா உள்ள இருக்குமா தெரியல, ஏன்னா அவங்க வந்து கனமான ஆள் இல்லை, இருக்கா நினைச்சு தான் வந்துட்டான், வந்தால் என்ன அதில் உள்ள இல்லை. பிறகு என்ன செய்தாங்க, ஒரு சஹாபி வந்து பயணத்துக்கு பின்னால் வர்றவங்க அது யுத்தம் முடிஞ்ச ஒரு ஆள் வந்து பார்த்தா ஆயிஷா தூங்கிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்கள ஹிஜா வரதுக்கு பார்த்துக்கிறான், பார்த்தோட இன்னார் இல்லா இவன் இன்னாரான் சத்தம் பண்ணா சத்தம் பண்ண முடிச்சிட்டான், முடிச்ச உடனே அந்த ஒட்டகத்தை ஒன்று நிப்பாட்டினாங்க, அவன் ஏறினாங்க, அவ்வளோதான் வந்து சேர்ந்துட்டான், சேர்ந்தோட நயம் வந்து கட்டி விட்டான், ஆயிஷாவுக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கிறது, அது சமூகத்தில் மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஆயிஷாக்கெல்லாம் பிற்கால புகார் தெரியல, ரசூசுராஜன் அவங்க இது கேட்டு பேசாமலாம் இருக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கண்டா ஒவ்வொருக்கு விசாரிக்கிறாங்க, ஆயிஷா பற்றிலாம் பேச என்ன நினைக்கிறீங்க, இப்படி ஒரு நாள் கேட்டால் தெரிஞ்ச கேட்பாங்களா, தெரிஞ்ச கேட்பாங்களா, தான் மனைவி தவறு செய்யலைன்னு உறுதியாக இருந்தால் கேட்பாங்களா, ஆத்திரப்படுவாங்க, அப்படிதானே, என் மனைவி பற்றி யார் சொல்கிறது, அவங்க எவ்வளோ கருப்பு கருப்பு கரைச்சி அவ்வளோ சொல்லாமா வைக்கலாமா அப்படிதான் பேசுவாங்களே தவிர ஆயிஷா அப்படி ரசூல் அப்படி கேட்குறாங்க. அழிய கூட்டு கேட்கும் அழியில் சும்மா சொல்ல வேண்டியதானே மஞ்சள் பேர் மாதிரி அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு அவங்க தெரியல அவங்களே வேறு மனைவி இல்லையான்ட்டான், அது ஆயிஷா கொஞ்சம் வருத்தம் இருந்துச்சு, கடைசியில் வந்து வருத்தம் இருந்துச்சு, மனசு தானே அது வருத்தம் இருந்துச்சு, அதனால சில பிரச்சனை அவங்களும் ஏற்பட்டுச்சு.
அடி பேரை சொல்ல மாட்டான், அந்தளவு கொஞ்சம் கோவம் இருந்துச்சு. அப்படி சொன்னால் கோவம் தான் செய்யும், என்ன சொல்லுங்க குறைஞ்ச முடிஞ்சு எனக்கு தெரியலங்க அப்படி சொல்லிக்கலாம். மற்றவங்களாம் அது மற்ற விசாரிக்கும் போது அவங்க மேலே நாங்கள் இந்த குறையும் கண்டது இல்லை, அவங்க அடிக்க முடியும் சொன்னாங்க. வேறு சாப்பிட சொன்னாங்க, இவங்க மட்டும் சொல்கிறாங்க அவங்க எல்லாம் வேலை மாதிரி இல்லையான்ட்டாங்க. அவர் ரசூ சொல்லாத இந்த சந்தேகம் தானே சொன்னாங்க, அப்படிதானே சந்தேகம் தான் சொல்லுவாங்க. இதெல்லாம் தாண்டி ஆயிஷா ஆயிஷாவே நீங்கள் தவறு செய்தால் சொல்லியிருக்க அல்ல மன்னிப்பான், இப்படி வேறு சொல்கிறாங்க. மறுமை மறைஞ்சு செய்ய தெரிஞ்சிருந்தா இதை வசூல சொல்லுவாங்களா? இப்படி சொன்னால் அவங்க என்ன செய்யலாச்சோ என்ன ஒன்றும் நடிக்கிறாங்கன்னு சொல்லணும், அப்படிதானே தெரிஞ்சுக்கிட்டே நடிச்சிருக்கிறாங்க. வசூல் அப்படி செய்வாங்களா? செய்ய மாட்டாங்க. அல்லது அவங்க மேலே களம் கற்பிக்கன்று தவறாக செஞ்சவங்க இருந்துச்சு, ரெண்டு பேரும் சொல்லாங்க. இல்லை இந்த மடத்தனமாக நீ சமூகத்தில் பார்த்தீங்களா சொல்லி எல்லா விஷயம் தெரியும், மறைமா விஷயம் தெரியும் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லை, ஒரு தடவை முக்கியமான சகாபாக்கள் நல்ல குரான படி சகாபாக்களை ஒரு கூட்டம் வந்து என்ன செய்யறாங்க, அழைச்சி குறைவில் மாறு செய்து நிறுத்தார் அனுப்புங்க அவங்க அனுப்பிட்டாங்க. கூட்டு போனவங்க என்ன செய்யறாங்கன்னா கொண்டு போய் கொண்டு போடுறாங்க, நயம் சேர்த்தாரம் அழைச்சிட்டு போய் கொண்டு போடுறாங்க. கொண்டு போட சூசலை தாங்க முடியாம ஒரு மாசம் எல்லா வகுத்து அவங்க பேர் அவங்க குடும்பத்து பேரை சொல்லி எல்லாம் அவன் நாசமாக்க அவன் நாசமாக்க அப்படின்னு ஒவ்வொரு தொழிலிருந்து வாக்குறாங்க. இது பண்ண குருத்து குருத்து நாசிலாச்சு எல்லாம் தடை செய்யலாம், இந்த மாதிரிலாம் கேட்காத. அவன் அக்கிரமக்காரன், அவன் தண்டிப்பதோ அல்ல மன்னிப்பதோ ஏவுகிற உள்ளது, இது கேட்காத அவன் தடுத்தாதோ விட்டான். அவன் ஒரு மாதம் அப்படி கேட்டாங்கன்னு சொன்னால் ஒன்று கொலை செய்வாங்கன்னு தெரிஞ்சு ரசூல் அனுப்பி இப்படி துவா கேட்டாங்கன்னா அது என்ன அர்த்தம்? அது ஏமாற்று வேற சமூகத்தை ஏமாத்த செய்தாங்க அப்படிதான் சொல்லணும். ரசூல் அப்படி செய்யலை, உண்மையில வருத்தப்படுறான், அன்றைக்கி வருத்தப்பட்டு வருத்தப்படுதேன். அப்போ இப்படிலாம் கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு அனுப்புவாங்களாங்க, ஒரு 70 பேரை கொண்டு போய் கொல்லுவாங்கன்னு தெரிஞ்சு அனுப்புவாங்களா? அப்போ இப்படி அனுப்புகிறான், அனுப்புகிற பிறகு அவன் கொண்டு போனாலும் தெரிஞ்சு கொண்டு ரொம்ப அரிசியில் கவலைப்பட்டு புகார் சொல்லக்கூடிய அரிசி அரிசி இருந்த அரிசியெல்லாம். அப்போ இந்த மாதிரி சூசலாசனுக்கு மறைவான செய்தி தெரியாது என்பதுக்கெல்லாம் முக்கியமான அதை விட இன்னொரு முக்கியமான ஆதாரம் ஒன்று குறிச்சு கடைசியாக ரசூலாவை சொல்ல வச்சாங்க. ஒரு அசரு அல்ல மகள் அதோட எந்த கொஞ்சம் அசம் மகள் டக்குனு சார் ரெண்டரை காதோட முடிச்சு வெளியே வந்தாங்க. முடிச்சு வெளியே வந்தால் நம்ம இமாம் மறந்தால் கூட எங்கே எங்கே உட்காந்துருப்பார்? இமாம் மறந்து ரெண்டரை காதம் முன்னாடி செய்தால் எங்கே உட்காந்துருப்பார்? அங்கேயும் உட்காந்துருப்பாரு. அவருக்கு மருத்துவ சுவாசம் தெரியாமல் அங்கே இருப்பார். ரசூலா நேரம் எஞ்சின் செய்ய வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்தோடனே எல்லாரும் வேகமாக வெளியே வர்றாங்க. அதில் கொஞ்சம் பேர் நீ விட ரெண்டரை காலம் தான் குறைஞ்சி வச்சு போல்ருக்கு ரெண்டரை காலத்துக்கு வேலை சில இல்லை அங்கே மறந்துருப்பாங்க. இப்படி பேசிட்டே வெளியே வர்றாங்க. வந்தால் ரசூ சில ஒரு வந்த அந்த கடை ஈத்து ஈத்து கொடுத்த போட்டிருந்தது அந்த காலத்தை கை கொடுத்துட்டு நிற்கிறாங்க. அப்படின்னு எல்லாரும் நிற்கிறாங்க. அதில் அவ்வளோக்கு ஒவ்வொரு இருக்கிறாங்க. அவங்க ரெண்டும் அவங்களுக்கு சின்ன பயம் என்ன கேட்கலாம் வேண்டாமா அவன் பயந்துக்கிறாங்க. அது அப்படி ஒரு பாபா கல்லி மாவும் ரெண்டு பேச பயந்துட்டார்கள். அதில் ஒரு ஆள் ஒரு சாபி அவர் பேர் கிருபாக். ஆனால் அது சொல்லுவாங்க துல்லியது ரெண்டு கையுடையவர் என்ன காலம் கை வைத்தவர் நீளம். அதனால் பேர்னது ரெண்டு கையுடையவர். அவர் வந்து கேட்குற அல்லா தூதரே மறந்துட்டீங்களா அல்ல குறைச்சிட்டீங்களா? மறக்கவும் இல்லை குறைக்கவும் இல்லைங்கிறான். யோசிச்சு பாருங்க அப்படி சொன்னால் அது பொய்யா இல்லையா? உடனே சொன்ன அப்படியா அப்படி கேட்கணும் ஒன்றும் இல்லை. அப்போ ரசூலுக்கு தெரியல என்ன செய்தே தெரியல, குறைச்சம்மா மறந்தம் ஒன்றுமே தெரியல. சில நேரம் அப்படி போகணும் சேரு பேரசி யாராலையும் தெரியாது மனசோட ஒத்துக்கிற சமயத்தில் அவர் உடலை இல்லை ரெண்டில் ஒன்று நடந்திருக்கிறதுங்கிறான். ஒன்று நீங்கள் மறந்துருக்கணும் அல்ல குறைச்சி ரெண்டில் ஒன்று இருக்குதுன்னா உடனே ரசூலாக கேட்குறான் என்ன பேர் சொல்லு உண்மைதானா? ஆமாண்ணா உடனே அப்படியே போய் திருமணத்தை காத்துக்கிறான் துளவிசலாக போகிறான். இதெல்லாம் ரசூல் வாழ்க்கை இருப்பாங்க. ரசூல் சொல்கிறாங்க நானும் உங்களை போன்ற மாதிரி இருந்தார் நீங்கள் மறப்பதை போல் நான் மறப்பேன் உங்களுக்கு எதுவுமே இலக்கு ஏற்படுத்துகிறான். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆன் அதனுடைய விளக்கங்களாக சொல்லி பண்ணுற இதே மனசில் அவங்க மறக்கலை. இன்னும் சமுதாயத்தில் அதுவும் அதுலேயும் ஒரு ரகம் இருக்கு. அவங்க மறக்காமல் இருந்தால் இன்னைக்கு இமாம் மறந்தால் என்ன ஆகும்? சும்மா விடுவாங்களா? என்னவே சம்பளம் வாங்கிட்டு ஆலோசி நீனே மறந்து நாங்கள் என்ன செய்யறது? அது பெரிய பிரச்சனை உண்டாகிடுவாங்க. சரி தீர்வும் தெரியாது மறந்துவிட்டால் என்ன செய்யணும் தெரியாது. அப்போ அல்லாஹ் அந்த மறதி ஏற்படுத்தி சமூகத்துக்கு நன்மை வச்சுருக்கலாம். அப்போ அல்லாஹ் சட்டத்தை மாற்றுவதோ அல்லது மறைப்பதோ இச்சமூகத்துக்கு நன்மை அனுப்பிச்சிருக்கலாம். ஆனால் இந்த மூணு செய்திகளையும் ஆயுசில் அன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க. அப்போ சமூகத்தில் எவ்வளோ பெரிய சீர்கள் இருக்குன்னா இதை வச்சு தான் இருக்குது. ஒன்று அல்லாஹ் பார்த்தாங்கன்னு சொல்கிறது, ரெண்டாவது ரசூல் சில விஷயம் மறைச்சிட்டாங்க, மூணாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவான ஞானத்தை அறிவார்கள். இந்த மூணு சமூகத்தில் மிகப்பெரிய சிக்கலை பிரச்சனை ஏற்பட்டு இருக்குது. அதனால் இதையெல்லாம் தீர்த்து வைக்க வச்சுட்டு அன்னைக்கு அவங்க சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம எல்லா விஷயங்களையும் அல்லாஹும் அவனுடைய திருத்து சல்லா சொன்ன விஷயங்களை படித்து நம்ம பாடவாக்கு அந்த ஒரு விஷயத்தை வச்சு தான் நாம் தவறு தெரிந்து கொள்ள முடியும், சொர்க்கத்துக்கு அவனை செய்ய முடியும். அல்லாஹ் சொர்க்கத்தை பெற முடியும். அதுக்காக அல்லாஹ்வுடைய கிருபையினால் நாமெல்லாம் நான் ஒரே விஷயத்தை மக்கள் அடிக்கடி சொல்லுவேன், என்னன்னு கேட்டீங்கன்னா, சஹாபா கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. யாருக்கா சொல்ல தெரியுமா? நீ யோசிச்சு நினைச்சிடலாம். ஏட்டா, சஹாபாக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. என்னண்டா, அவங்கெல்லாம் லாயிலா இல்லல்லா என்று சொல்லி முஸ்லீமாக வாழ்ந்ததுக்கு என்ன ஏற்பட்டுச்சு? அடி வந்து ஏற்பட்டு எல்லாம் தெரிஞ்சு நாங்கள் இழந்துட்டு எங்கே வந்தாங்க? எங்கே வந்தாங்க? மதீனாக்கு வந்தாங்க. அப்படிதானே, மதீனாக்கு வந்தாங்க. அப்போ அவங்க இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு தடையாக இருந்தாங்க அந்த மக்கள். நாம் நம்ம நாட்டிலிருந்து வரும்போது எது மட்டும் தான் கண்ணில் தெரிஞ்சுது? ரியால் மட்டும்தான். அதை மட்டும் சம்பாத்தி பண்ண வந்தோம். வந்திருக்கிற பார்த்தீங்கன்னா, இப்படி வியாழங்களை கூட்டு உட்கார வச்சு ஒரு குரான், ஒரு அதிசி சாப்பாடு, சும்மா அந்த உலகத்தில் எங்கேயும் கிடையாது. வாகனமும் கொடுத்து, நாங்கள் எங்கள் செட்டில் படிக்க வர்றவங்களுக்கு நோட் புக்கு பேனா எல்லாம் கொடுத்து போகும்போது சாப்பாடு வாங்கன்னு சொல்கிற அளவுக்கு என்றைக்கு வந்தாலும் சாப்பாடு. யோசி பாருங்க, இவ்வளோ பெரிய வாங்கியது அவங்க செய்கிறாங்க. ஒரே ஒரு காலம் தான் அவங்களுக்கு ஒரு ஆசை, என்ன, நம்ம இந்த மக்களுக்கு என்ன செய்ய முடியல, நம்ம ஒடி சொல்லி கொடுக்க முடியல, நம்ம நாட்டை தேடி வந்திருக்கிறாங்க, நம்ம நாட்டில் உலகத்தை தேடிட்டு போகிறவங்களுக்கு நம்ம மாதிரி சொல்லாமல் நல்லா நம்மளை கேட்பாங்க என்பதற்காக இதுக்கு பெரிய பொருளாதாரத்தை சேர்த்து வச்சு அதுக்கு வாகன வசதிகளை செய்து ஒவ்வொரு முடியும் ஒரு ஆள் உட்கார சொல்லி கொடுத்துட்டு தான். இதே நம்ம தவறு செய்யல, நம்மள மாதிரி துப்பாக்கி யாருமே இருக்காது. அதனால் குர்ஆன் ரொம்ப எளிமையான ஒன்று. குர்ஆனை படிக்கிறது மிக ஈஸி அப்படின்னு யார் சொல்கிறா? அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொன்னது வந்து அதில் எதாவது மாற்றுகள் இருக்குமா? அப்போ அது ரொம்ப ஈஸி தான். யாருக்கு ஈஸி? படிச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் சிரமம் பண்ணி நீங்கள் செய்யுங்க. இந்த வியாழக்கிழமை வர மாதிரி இடையில வந்து டைம் கிடைக்கும் போது உண்மையில கடை கஷ்டமான வேலை செய்கிறீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், எல்லாரும் கவியில் யாருமே என்ன சொல்கிறதில்லை, எங்கள் முதலாளி சொல்கிறதில்லை. என்ன சொல்லுவாங்க? கிளை வந்தான், கிளவி போனான், இன்னும் கொஞ்சம் பேர் ஆத்திரத்தில் அந்த நாய் வந்து நாய் வந்து போச்சுக்கிறான். அப்போ எனது வேலையுடைய கடுமையினால் ஆனால் யார் அவளை கூப்பிட்டு அவங்க வாங்க, உலகத்திலேயே எந்த நாட்டிலும் கார் சாவி தந்து ஓட்டுன்னு சொன்னான். 1 லட்சம் ரூபா கடையை வச்சு கொடுத்து ஓட்டு கொடுக்க, கடை திறந்து கொடுத்தான். நம்ம ஆள் செய்த தவறுனால அவங்க கொஞ்சம் கூடுதலாக இருந்துச்சு, அவ்வளோதான். அப்படிலாம் தெரியாமல் என்ன செய்ய, ஒரே கண் முடிச்சு மக்கள் திட்டிகிட்டு இருக்காங்க. முன் ஒரு காரணம் வந்து கடுமையான வேலை, அது சந்தேகம் இல்லை. இருந்தாலும் இவ்வளோ வேலை செய்தாலும் இதை காரணம் நம்ம மறுபடியும் சொல்ல முடியாது. நல்ல காரணம் கேட்க வச்சுக்கோங்க, ஏன்பா என் குரானை படிக்கலையான்னு கேட்டால், உனக்கு என்ன பார்த்து தெரியும், நான் கடுமையான கஷ்டப்பட்டு வெயில்லையும் குளிர்லையும் வேலை பார்த்தோம், எங்கிட்ட போய் குரான் படிக்கலை கேட்குறேன்னு சொல்ல முடியாது. அப்படி ஒருவேளை சொல்ல முடிஞ்சால் என்ன நடக்கும்? அதை ஏன் வாதம், ஏன் பூமி, ஏன் காற்று, ஏன் தண்ணி, எல்லாத்தையும் குடிச்சுட்டு என் குரான் மட்டும் படிக்கணும் டைம் இல்லையோ, இந்த அப்போ அவனுக்கு காட்டுவாயில. அதனால் தயவுசெய்து கொஞ்சம் கஷ்டத்தோட கஷ்டமா குரானை படிச்சிருந்தேன். குரானை அர்த்தத்தோடு படிக்க முயற்சி பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. ஏண்டா குரான் இருக்கிற ஒரு 6 சுத்த வார்த்தை இருக்கு, 21 சுத்த வார்த்தை இருக்கு. அந்த வார்த்தைகளில் திரும்ப திரும்ப வர்ற வார்த்தை நீக்கிட்டு பார்த்தா 800 சுத்த வார்த்தை இருக்கு. ரொம்ப ஈஸிங்க. தமிழ் உங்களுக்கு எத்தனை வார்த்தை தெரியும் ஆன்சரி பாய்? தமிழ் உங்களுக்கு எத்தனை தெரியும்? கணக்கே இல்லைங்க. எங்க 5 வார்த்தை தெரியுமா? தமிழ்ல கோடிக்கணக்கான வார்த்தை தெரியுங்க. அது மாதிரி இங்கிலீஷ் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச பேருக்கு எவ்வளவு இங்கிலீஷ் தெரியும்? அதெல்லாம் தெரிஞ்சா இருக்கிறீங்க. புரிதே தெரியாது வந்து புரிந்து வண்டிச்சு கழட்டுறாங்க பார்த்தீங்கன்னா. அரபிலாம் பேச பார்த்தா அப்படி பேசுறாங்க, எதுக்கு அவனை பேசி அவன் அவ்வளவு சம்பவம் கிடைக்கும் கிடைக்காது. அப்ப இதுக்கெல்லாம் படிச்சிருக்கீங்க, சொர்க்கத்துக்கு படிக்க மாட்டோம். அவரை படிக்காட்டா அல்லாண்டு குற்றவாளி ஆகணும். எருமை சார், நான் எல்லாத்தையும் தேவை வச்சுருக்கிறேன், அதனால் உங்களுக்கு நான் அனுப்பி தர்றேன். எளிமையான மாதிரி இல்லை, அந்த திரும்ப திரும்ப வார்த்தையில் நீக்கிட்டே வர்றேன் கொஞ்சம் கொஞ்சமாக. ஒரு ஆயுதம் போட்டி இல்லை, புது வார்த்தை எத்தனை புது வார்த்தை எத்தனை. கொஞ்ச நாளில் ஒரு 6 மாதம் நீ படித்து வச்சுருக்க. குரானை படிக்கும் போது என்ன தெரிஞ்சு படிக்கலாம்? உதாரணத்துக்கு என்னது, இன்னங்கிற வார்த்தை பார்த்தீங்கன்னா 1000கணக்கான இன்ன இருக்குது. இன்ன கடல் நிச்சயமாக தான், இன்ன அன்ன இன்னமா அன்னமா கது இதுக்கு நிச்சயம் அர்த்தம் தான். ஒரு தான் சொல்லி நான் ஒரு ரவுண்ட் விடுவேன், 10-15 பேர் அந்த ரவுண்டில் எல்லோரும் பாடம் ஆகிடும். இப்போ அலிப்பை தெரியாமல் வந்தவங்கலாம் 10 சூறாக்கு இலக்கணத்தோடு அறந்துடலாம். அப்போ என்ன முயற்சி தான், நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். இதில் படிக்கிற ரசனை வந்துச்சுன்னா அந்த அளவு அர்த்தமாக இருக்கும். யாய் உள்ளது நீ ஆமணுன்னு ஒரு 5 இடத்துல வருது. இது 1 இடத்துல படித்தா எத்தனை படித்த மாதிரி அர்த்தம்? 5 இடத்துல. இன்னல்லது நீ ஆமணும் அமிசாலி, அது ஒரு 5 இடத்துல வருது. அப்போ இப்படி 1 இடத்துல நீ படிச்சிங்கன்னா அங்கே போக போக ஜாயிண்டாக வர வார்த்தை மட்டும் படித்தா போதும். ஆனால் குரான் படிக்க ரொம்ப எளிமை. அல்லாவுடைய கிருமி நாட்டில் இந்த மக்கள் நமக்கு என்ன, நம்ம நம்ம விளையாட்டு போனாலும் தெரியுமா? நம்ம எல்லாம் கூடி ஒரு கதை பேசி சிரிச்சுட்டு போகிறாங்க தெரியும் போதா? இல்லை, அவன் நம்புறாங்க பாருங்க. அல்லாஹ் ரசூல் பேச வந்திருக்காங்க, படிக்க வந்திருக்கிறாங்க, அவங்களெல்லாம் ஏற்பாடு செய்ய நம்மளுக்கு தான் தூய்ஃபுல்லானாங்க சொல்கிறாங்க. அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள் அவங்க அந்தளவுக்கு கண்டிப்பாக வச்சுக்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு அவனை முக்கியத்துவம் பண்ணுறாங்க. இங்கே தவறு விடாமல் இங்கே வராத மக்களுக்கு நான் சொல்லுங்க, இந்த மாதிரி தமிழில் ஒரு ப்ரோக்ராம் நடக்குது, பயம் நடக்குது, கலந்துக்குங்க, அது மாதிரி நல்லா சொல்லி மற்ற விஷயங்களை சொல்கிற மாதிரியே சொல்லி இது திருத்துங்க, குரான படிங்க. அல்லாஹ்வுடைய இல்லஷான தாலா இந்த உலகத்தின் நாம் படைய மௌத்தாவது முன்பாக அல்லாஹ்வுடைய திருமுறை குரானை பொருள் வந்து படித்து அதை பிற மக்களையும் படிக்க வைக்கிற முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய பாக்கியமான சொர்க்கத்தை பெறக்கூடிய நன்மக்களை அல்லாஹ் ஆக்கிடுவாராக. வாகு தாவாரா.